தேவன் நேசிக்கிற நல்ல இயேசுவை மெச்சுதிக்கிறோம். நீ தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாதபடி உண்மை தாமே வெறுமையாக்கிய அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானீர். நீர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் சிலுவையின் மரண பரியந்தம் உண்மை தாழ்த்தினீர். அவள் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக உண்மை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதவத்தோர் பூமியின் கீழானோட முழங்கால் யாவும் முழக்கும் படிக்கும். இதாவது தேவனுக்கு மைமையுண்டாக இயேசுவே இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கப்படுது. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை நீ உடையவராயிருப்பதுக்காக சோத்திரம். இந்த காலவெளியில் நாங்கள் எங்களை முழங்காலம் முடக்கி இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கை செய்கிறோம். உங்களுடைய நாமத்தை தொழுது கொள்கிறோம். உங்களுடைய நாமத்தை மைமைப்படுத்துகிறோம். இயேசுவே நீர் பெரியவர், நீ பரிசுத்த, நீ வல்லமை உள்ளவர், நீரே வானத்தை பூமி உண்டாக்கினீர், நீரே சிருஷ்டிகர்த்தர், உம்முடைய சித்தத்தினாலே எல்லாம் உண்டாயிருக்கிறது. கர்த்தாவே நாங்கள் உங்களுடைய சிருஷ்டிப்பாயிருக்கிறோம், நீர் எங்களை சிருஷ்டிகர்த்தராயிருக்கிறீர். எங்களுடைய சிருஷ்டிகளை இந்த காலவேளையிலே நாங்கள் தொழுது கொள்வோம். கர்த்தாவே நீர் எங்களை மீட்பராயிருக்கிறீர், எங்களை மீட்டுக் கொண்டீர். பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் எங்களை மீட்டுக் கொண்டதுக்காக நமக்கு சோத்திரம். தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட முடியாத சிலாக்கியத்தை தந்ததுக்காக நமக்கு சோத்திரம். அது மாத்திரமல்ல, இந்த கடைசி காலத்தில் ஒரு தீர்க்கதரிசி மூலமாக தேவ ரகசியத்தை எங்களை வெளிப்படுத்தி தந்ததுக்காக நமக்கு சோத்திரம். நாங்கள் நம்முடைய மனவாட்டியாக எங்களுக்கு நீர் உதவி செய்ததற்காக நமக்கு சோத்திரம். உமோடு கூட நாங்கள் இன்விசிபிள் யூனியன்ல இருக்கிறோம். காணக்கூடாத இனத்திலே நாங்கள் இப்பொழுது காணப்படுகிறோம். எங்களுடைய ஆத்மா தேவனுடைய வார்த்தையோடு இணைக்கப்படும்படியாக இதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் மேரேஜ் யூனியனை நீ கொண்டு வந்திருப்பதற்காக நன்றி செலுத்துவோம். கர்த்தாவே ஆட்டுக்குட்டியாண்ட மனைவி என்று அழைக்கப்படும் சிலாக்கியத்தை கொடுத்ததுக்காக நமக்கு சோற்றும். எங்களுக்காக நீர் ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்திருக்கிறீர். இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். எங்களுடைய சரீரத்தை மறுரூபப்படுத்தி மகிமையின் சரீரமாக மாற்றி எங்களை மேல எடுத்துக் கொள்ளுவீர் என்று அறிந்திருக்கிறோம். நாங்கள் அப்பொழுது உண்மை முகமுகமாய் காண்போம். நாங்கள் உம்மோடு கூட எப்பொழுதும் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அந்த நாளுக்காக அந்த ராஜ்யத்துக்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது விசுவாசத்திலே நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். தரிசித்து நடவாதபடி விசுவாசத்திலே நடந்து கொண்டிருக்கிறோம். மோசே ஆண்டவரை காணாதிருந்தும் அவன் ஆண்டவே தேவனை அவன் தரிசிப்பது போல் அவன் நிச்சயத்தோடு இருந்தது போல நீ எங்களோடு வீடு இருக்கிறீர் என்று நிச்சயத்தோடு இருக்கிறோம். இப்பொழுது எங்கள் மத்தியிலே நீர் உலாவிக் கொண்டிருக்கிறீர் என்று நிச்சயத்தோடு இருக்கிறோம். எங்கள் மத்தியிலே நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. உம்முடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாருங்க கர்த்தாவே. நீர் இதயத்தை பார்க்கிறீர். இதயத்தில் என்ன வேண்டுதல் இருக்கிறது, என்ன விருப்பம் இருக்கிறது, என்ன ஆசை இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறீர். தேவனுடைய சித்தத்தின்படியே நீர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவீராய். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிட அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமான ஒருபோது தள்ளாட விட்டார் என்று சொன்னோமாக எங்களுடைய கவலைகள் எங்களுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் தேவசனத்தில் இறக்கி வைத்துவிட்டு விடுதலோடு உடைய வார்த்தையை நோக்கி பார்க்க கருதத்தார். உன்னை நோக்கி பார்த்த முகங்கள் வெக்கப்படவில்லை, அது பிரகாசம் அடைந்தது. ஆண்டவரே நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கும் பொழுது, வார்த்தையை நோக்கி பார்க்கும் பொழுது எங்களுடைய முகங்கள் பிரகாசம் அடையட்டும். எங்களுடைய உள்ளத்தில் ஆண்டவரே ஆவியினால் நிரப்பப்படட்டும். எங்களுடைய உள்ளம் ஆண்டவரே கலந்த கழிவுறத்தக்கதாக நீர் கருதத்தார். மோசேயின் முகம் பிரகாசிக்கிறது போல ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையானது எங்களுக்குள்ளே வரும் பொழுது அது எங்களை பிரகாசிக்க செய்கிறதா இருக்கு. எங்களுடைய இருதயங்களிலே நீர் பிரகாசிக்கிறவராக இருப்பதற்காக நமக்கு சோற்றும். எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாம் நீ மண்ணி ரத்தத்தால் ரத்தத்தின் அடியில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே நீர் எங்களோடு பேசுவீராக, அற்புதங்களை செய்வீராக. உங்களுடைய வார்த்தையை நீர் அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் உறுதிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் தியானிக்க போற வார்த்தைகளோடு உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீர் கூட்டுவீராக. வாஞ்சியோடு வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒருவராக வறுமையாக திரும்பாதபடி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டவர்களாக இந்த இடத்தை விட்டு செல்லத்தக்கதாக அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு செல்லும் பொழுது நீராண்டவரை காட்சியிலே தோன்ற பண்ணுவீர் என்று அறிந்திருக்கிறோம். கர்த்தாவே நமக்கு சோத்திரம். ஆசீர்வதிப்பீராக. கிருபையாயிரும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கொள்வோம். ஆமே. நம்ம எழுந்திருந்து சில வசனங்களை வாசிக்க கேட்கலாம். யாத்ராமம் 11 அதிகாரம். ஒன்று முதல் 10 வசனங்கள். யாத்ராமம் 11 அதிகாரம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இன்னும் ஒரு வாதையை பார்வோன் மேலும் எகிப்தின் மேலும் வரப்பண்ணுவேன், அதற்கு பின் அவன் உங்களை இவ்விடத்திலிருந்து போக விடுவான். சமூலமாய் உங்களை போக விடுவதும் அல்லாமல் உங்களை இவ்விடத்திலிருந்து துரத்தியும் விடுவான். இப்பொழுது ஒவ்வொருவனும் அவனவன் அயலானிடத்தில் ஒவ்வொருத்தையும் அவர்கள் அயலாளத்திலையும் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் கேட்கும்படி ஜனங்களுக்கு சொல் என்றார். அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாயிருந்தான். அப்பொழுது மோசே, கர்த்தர் நடு ராத்திரியிலே நான் எகிப்தின் மத்தியில் புறப்பட்டு போவேன், அப்பொழுது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வனுடைய தலைப்பிள்ளை முதல் எந்திரம் அரைக்கும் அடிமை பெண்ணுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருக்கிற முதற்பேர் அனைத்தும் மிருக ஜீவனின் தலையிட்டு அனைத்தும் சாகும் என்று உரைக்கிறார் என்று சொன்னதுமன்றி அதனால் எகிப்து தேசம் எங்கும் முன்னும் பின்னும் ஒரு காலம் உண்டாகாத பெரிய கூக்குரல் உண்டாகும். ஆனாலும் கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரர் அனைவருக்குள்ளும் மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் வரைக்கும் ஒரு நாயாயிலும் தன் நாவை அசைப்பதில்லை. அப்பொழுது உம்முடைய ஊழியக்காரராகிய இவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து பணிந்து நீயும் உன்னை பின்பற்றுவர் யாவரும் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுவார்கள், அதன் பின் புறப்படுவேன் என்று சொல்லி உக்கிரமான கோபத்தோடு பார்வானை விட்டு புறப்பட்டான். கர்த்தர் மோசை நோக்கி, எகிப்து தேசத்தில் என் அற்புதங்கள் அநேகமாய் இருக்கும்படிக்கு பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான் என்று சொல்லியிருந்தார். மோசையும் ஆரோனும் இந்த அற்புதங்களை எல்லாம் பார்வோனுக்கு முன்பாக செய்தார்கள். கர்த்தர் பார்வோனின் இதயத்தை கடினப்படுத்தினால் அவன் இஸ்ரவேல் புத்திரரை தன் தேசத்திலிருந்து போக விடவில்லை. யாத்ராமம் 16 அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, இன்னும் ஒரு வாதையை பார்வோன் மேலும் எகிப்தின் மேலும் வரப்பண்ணுவேன், அதற்கு பின் அவன் உங்களை இவ்விடத்திலிருந்து போக விடுவான், சமூலமாய் உங்களை போக விடுவதும் அல்லாமல் உங்களை இவ்விடத்திலிருந்து துரத்தியும் விடுவான்.
அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, இன்னும் ஒரு வாதையை பார்வோன் மேலும் எகிப்தின் மேலும் வரப்பண்ணுவேன், அதற்கு பின்பு அவன் உங்களை இவ்விடத்திலிருந்து போக விடுவான், சமூலமாய் உங்களை போக விடுவதும் அல்லாமல் உங்களை விடத்திலிருந்து துரத்தியும் விடுவான். இன்னும் ஒரு வாதையை நான் வரப்பண்ணுவேன், ஒன் மோர் ஃபிளேக், அதன் பின்பு ஹி வில் லெட் யூ கோ ஹென்ஸ், இங்க இந்த இடத்தை விட்டு அவன் உங்களை போக விடுவான் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்படியானால் என்ன அர்த்தம்னா, 9 வாதைகள் வந்துவிட்டது, 10th வாதம் மட்டும் வரல. அந்த டைம் 10th வாதை வரும்பொழுது அவர்கள் பஸ்காவை ஆசரிக்கிறார்கள். விசுவாசத்தினாலே இதன் மோசை வந்து பஸ்காவை ஆசரித்தான் என்று சொல்லப்படுகை எப்ரே 11:28 வாசிக்கலாம்.
விசுவாசத்தினாலே முதற் பேரானவர்களை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவை ரத்தம் பூசலாக நியமித்து,
விசுவாசத்தினாலே முதற் பேரானவரை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் ரத்தம் பூசுதலாகிய நேமத்தையும் ஆசரித்தான். Through faith he kept Passover and the sprinkling of blood, lest he that destroy the firstborn should touch them. விசுவாசத்தினாலே மோசே வந்து பஸ்காவை ஆசரித்தான், ரத்தம் பூசுதலாகிய நேமத்தையும் ஆசரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது 10th பிளேக் அங்கு வருகிறது. முதற் பேரானவர்களை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் வந்து பஸ்காவை ஆசரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. முதற் பேரானவர்களை சங்கரிப்பதுதான் 10th பிளேக். இப்பொழுது என்ன சென்றால், அந்த 10th பிளேக்குக்கும் 9th பிளேக்குக்கும் மத்தியில் இருக்கிறதை இந்த 16 அதிகாரத்தில் வாசிக்கும். நான் மெசேஜ் ரொம்ப லாங்கா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன், ஆனாலும் உங்களால கேட்க முடியாது, அதிக நேரம் கேட்க முடியாது, எல்லாத்தையும் மனசுல ஒரே நேரத்தில் ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியாது. அதனால ஒரே பிரசங்கத்தை 2 பிரசங்கமா மாத்திட்டேன். இன்னைக்கு காலையில் அதை 2 மாத்திடலாம்னு ஐடியா பண்ணிட்டேன். அதனால பயப்படாதீங்க, 11 மணிக்கெல்லாம் முடிச்சிருப்பேன். பிரசங்கத்தை 11 மணிக்கு முடிக்க வேண்டும் என்று என்னுடைய விருப்பம். சில நேரங்களில் 5 நிமிஷம் அதிகமாயிடலாம். ஆனால் நான் எல்லாத்தையுமே பிரசங்கம் பண்ணா 2 hours ஆகும். நமக்கு இன்னும் கர்த்தருடைய வரியை தாமதித்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் நிறைய பிரசங்கத்தை கேட்கலாம். ஆண்டவர் அநேக செய்திகளை நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏற்ற வேளையில எல்லாத்தையும் வெளிப்படுத்துவார். அதனால பொறுமையாக நம்ம வந்து கவனமாக தியானிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். in the person on the faith Moses abdinga thalathuda rendavathu paavu by faith Moses viswasathinale Mose endra thalathile iniki part 2 இதுல வந்து விசேஷமா நான் சொல்ற காரியம் என்னவென்றால் the hour of trouble ஆபத்து நேரம் உபத்திரவத்தின் நேரம் அப்படி என்று சொல்லலாம் the hour of trouble the hour of deep trouble இத மிக வந்து மோசமான ஆபத்து நேரமானது இஸ்ரவேல் எகிப்துக்கு வரப்போகிறது அந்த நேரம் எவ்விதமாக இருந்தது என்று தான் இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன் கத்தர் சித்தமானால் அடுத்த வாரத்தில் 12 அதிகாரத்தில் அந்த பஸ்காவை எப்படி ஆசரித்தார்கள் என்று சொல்ல விரும்புகிறேன் அதுக்கடுத்த வாரத்திலே கத்தர் சித்தமானால் அவர்கள் சிறந்த சமுத்திரத்தை விதமாக தாண்டினார்கள் என்று அதை சொல்ல விரும்புகிறேன் இதெல்லாம் மோசஸுடைய விசுவாசத்தோடு சம்பந்தப்பட்டு இப்பொழுது வந்து இந்த ஹவர ட்ரபிள் உபத்திரவத்தின் நேரம் 11 அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம் பைபிள வந்து நீங்க அதிகமா படிக்கலாம் கத்திரிக்கு சோத்துறோம் ஆனா ஒரு மாணாக்கர்களை போல படிக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் போல படிக்கும் அப்பொழுது அது நமக்கு பிரயோஜனமா இருக்கும் முதலாவது லிட்டரரா நம்ம லிட்டரரியா நமக்கு தெரிஞ்சாதான் எழுத்தின்படி தெரிஞ்சாதான் ரெண்டாவது ஸ்பிரிச்சுவலா நமக்கு தெரியும் நீங்க பைபிள் படிக்கும் பொழுது அதை வந்து பள்ளிக்கூடத்து மாணவர்கள் மாணவர்கள் போல நீங்க படிங்க சொல்ல நிறைய டிகிரி வாங்கியிருக்கிறாங்க கத்திரிக்கு சோத்துறோம் படிப்புல ரொம்ப திறமையா இருக்கிறாங்க ஆனா பைபிள் நீங்க எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது நான் 40 வருஷமா இந்த பைபிள் தான் படிக்கிறேன் 20 வயசுல என் படிப்பை முடிச்சுட்டு இப்ப வந்து 40 வருஷத்துக்கு மேல இந்த பைபிள் தான் படிச்சுட்டு இருக்கிறேன் இன்னும் போதுமான அளவு நான் படிக்கல இதுதான் உலகத்திலே பெரிய படிப்பு எத்தனை லைஃப் ஆண்டவர் நமக்கு கொடு ஒரு லைஃப் தான் ஆண்டவர் தந்திருக்கிறாரு எத்தனை லைஃப் தந்தாலும் இந்த பைபிளை படிப்பதுக்கு நம்ம நேரம் போதாது எத்தனை பேர் அவிதமா ஃபீல் பண்றீங்க ஆமே ஒரே ஒரு லைஃப் தான் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் அதுவும் சீக்கிரமா கடந்து போகுது அந்த லைஃப்ல வந்து விசேஷ காரியம் என்னவென்றால் பைபிளை மெடிடேஷன் பண்ணுவது அப்படி பைபிளை மெடிடேஷன் பண்ணால் உங்களுடைய ஆயுஷ் நாளை வர்த்திக்கப்படும் உங்களுடைய ஆயுஷ் நாள் கூடும் ஏனென்றால் அந்த வேத பாகத்தில் அவ்வளவு ஜீவன் இருக்குது ஆமே இப்போது நீங்க கவனிக்கும் பொழுது ஆதியாகமம் 50 மோசே அங்கே யோசேப்பு மரித்து போகிறார் கர்த்தருங்களை நிச்சயமாக சந்திப்பார் அப்படி சந்திக்கும் பொழுது நீங்கள் வந்து என்னுடைய எலும்புகளை நீங்க கொண்டு போங்க என்று சொன்னால் 110 வயசாக இருக்கும் பொழுது மரித்து போனான் அவனுடைய எலும்புகளை ஒரு பாக்ஸ்ல அடைச்சி வச்சிருந்தாங்க கடந்த வாரத்தில் அதை குறித்து விவரமாக நம்ம பார்த்தோம் அவன் ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறான் ஒரு கமாண்ட்மெண்ட் கொடுக்கிறான் ஒரு ப்ராமிஸ் என்ன கர்த்தருங்களை நிச்சயமா சந்திப்பார் எகிப்து உங்களுடைய சொந்த தேசம் அல்ல உங்களுடைய பிதாக்களுடைய தேசம் பாலு தேனுடைய கானான் தேசம் அங்க நீங்க போவீங்க போகும்பொழுது அவங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கறான் என்னுடைய எலும்ப கொண்டு போயிருங்க ஏன்னா உயிர்த்தழுவல் அடையணும் ஹலலுயா நான் மரித்தோர்லேருந்து உயிர்த்தழல் அடைய வேண்டும் மேசியா வரும்பொழுது நான் உயிர்த்தழ வேண்டும் என்னுடைய எலும்பை எகிப்துல போட்டுறாதங்க அங்க கொண்டு போங்க பாருங்க அவன் ஒரு ப்ராஃபிட் அவன் இருக்கும் வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பொருள் தான் கிடைச்சு அவங்களுக்கு ஆதாரம் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி யோசேப்பு எகிப்தை காப்பாத்தினா நம்ம நாட்டு காந்தி வந்து மகாத்மா காந்தி என்று அழைக்கப்படுகிறார் ஏனென்றால் அவர் நம்முடைய தேசப்பிதா நம்முடைய தேசத்தை காப்பாற்றினார் ஆங்கிலேயருடைய அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார் அதே போல 7 பஞ்சத்தில் எகிப்தை அழிஞ்சு போகும் எகிப்தை காப்பாத்தினது யோசேப்பு அதனால யோசேப்பு வந்து எகிப்தின் பிதாவாக எகிப்தினுடைய மகாத்மாவாக அவன் கருதப்பட்டான் அதனால அவனுடைய சந்ததியார் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவங்க அதிக மதிப்பு கொடுத்தாங்க அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க அவங்களை அதிகமாக கனப்படுத்தினாங்க ஆனா யோசேப்பு மறித்த பின்பு வேறொரு ராஜ்யம் அங்கே தோன்றினான் யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜ்யம் தோன்றினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது யாத்திராம 1:8 வாசிக்கலாம்
யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில்
தோன்றி இதோ யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜன் ஒரு நியூ கிங் அங்க வருகிறது நம்ம காண்கிறோம் தேர் அரோஸ் அப் எ நியூ கிங் ஓவர் எகிப்த் விச் நியூ நாட் ஜோசப் யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜன் தோன்றினார் நம்ம ரூபா நாட்டில எல்லாம் காந்தி படம் போட்டிருக்கு மகாத்மா காந்தி படம் போட்டிருக்கு எல்லா நோட்லையும் காந்தி படம் ஏன் போட்டிருக்குது சுதந்திரம் அடைஞ்சு 50 60% ஆயிப்போச்சு ஜனங்கள் வந்து வருங்கால சந்ததியை மகாத்மாவை மறந்துடக்கூடாது காந்தியை மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நோட்ல அப்படி பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஜனங்கள் மறந்து போவாங்க. அதே போல யோசேப்பு, இப்பொழுது யோசேப்பு அறியாத இன்னொரு புதிய ராஜன் வரும் பொழுது யோசேப்பு எப்படி அந்த எகிப்தை காப்பாத்தினா, கர்த்தர் எப்படி யோசேப்பு மூலமாக கிரியை செய்தார் என்பதை அவன் அறியவில்லை. அந்த புதிய ராஜன் தோன்றி அவன் பார்க்கிறான், இன்னொரு இலங்கையில் இருந்து தமிழர்கள் சிங்களர்கள் என்று வேறுபாடு பார்த்தது போல தமிழர்களை அடியோடு ஆயிரக்கணக்கில் வந்து அப்படியே கொன்று குவிச்சு விட்டார்கள். சரித்திரம் இப்ப நடந்த காரியம்தான், ரொம்ப நாளைக்கு முன்னால நடந்த காரியம் இல்ல, இப்ப நடந்த காரியம்தான். ஆயிரக்கணக்கான அப்பாவி தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள், கொடூரமாக கொல்லப்பட்டார்கள். நம்ம பக்கத்துல தான் நடந்திருக்குது, அது நமக்கு எத்தனை பேர் அதை ரியலைஸ் பண்றாங்கன்னு தெரியல. உலகத்தில் எவ்வளோ பேர் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஐஎஸ் தீவிரவாதிகள் பாகிஸ்தான் தீவிரவாதிகளை காட்டிலும் பொல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அநேகரை கொண்டு குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நடந்துட்டு இருக்கு. நம்ம கத்தோடு இருக்கிறதுனால நம்ம சென்னையில் சமாதானத்தோடு இருக்கிறோம். அந்த புதிய ராஜன் வரும் பொழுது அவனை வந்து அவர்களை இஸ்ரேல் ஜனங்களை வித்தியாசமாக பார்த்தான், அவளை விரோதிகளாக பார்த்தான். அவர்கள் பலியை பெறுகிறார்கள், அவர்கள் பலத்த ஜாதியாக மாறுகிறார்கள். அதனால ஒரு உபாய தந்திரம் பண்ண வேண்டும். இவங்க நம்மளை மேற்கொண்டு நம்முடைய தேசத்தை அவங்க எடுத்துக் கொள்வார்கள், அல்லது விரோதிகளோடு சேர்ந்து நமக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வருவார்கள், அல்லது இவங்க நமக்கு வேலை செய்யாதபடி ஓடி போவாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வான் என்றால் அவர்களெல்லாம் அடிமைகளாக மாற்றினான். அவருடைய வாழ்க்கையை வந்து மிக கசப்பாக மாற்றினான். அதுதான் யாத்திராம ஒன்னா அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆளோட்டிகளை வைத்து அடித்து வேலையாவினான், செங்கல் செய்வதிலையும் பில்டிங் கட்டுவதிலையும் வயல் வேலையிலையும் அவர்களை மிகவும் கொடுமைப்படுத்தினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சோ ஜனங்களை அவன் எவ்வளவு ஒடுக்கினானோ அவ்வளவாய் அவர்கள் பெருகினார்கள். அதனால அவன் என்ன செய்தான் என்றால் பிறக்கிற ஆண் குழந்தைகள் எல்லாம் நைல் நதியிலே போட்டுவிட வேண்டும், பெண் பிள்ளைகளை உயிரோட வைங்கள், ஆண் பிள்ளைகளை நைல் நதியிலே போடவேன் சொல்லும் பொழுது முதலைகள் அந்த பிள்ளைகளை சாப்பிட்டது. இவ்விதமாக ஒன்னாவதுல வாசிக்கிறோம். அதான் இட் இஸ் எ ஹவர் ஆஃப் ட்ரபிள், உபத்ரவ காலம், பாண்டேஜ், அடிமைத்தனத்திலே இருக்கிறார்கள். 400 இயர்ஸ் அவங்க அடிமைத்தனத்திலே இருக்கிறார்கள். அதை வந்து இரண்டாவது மோசையின் பரப்பை குறித்து நம்ம வாசிக்கிறோம். மோசை எப்படி வந்து நாணல் பட்டியலே அந்த தாய்தப்பன்மார்கள் வைத்தார்கள், எப்படி மோசையை பார்வன் குமாரத்தை எடுத்துக்கொண்டால், இதை மோசை அதன் பின்பு பெரியவனான போது ஒரு எகிப்தியனை கொண்டு போட்டான், இதை பின்பு பயந்து மீதியான் தேசத்துக்கு ஓடி போனான் என்பதை இரண்டாவது இடத்துல வாசிக்க முடியும். மூணாவது இடத்தை வாசிக்கும் பொழுது இப்பொழுது அவனுக்கு 80 ஆகிறது. அப்பொழுது கத்தர் அக்னி சம்பத்தின் மூலமாக முச்செடி எங்க தீப்பற்றி எரிந்தது, ஆனாலும் அது வந்து சாம்பலாக மாறவில்லை, அது வெந்து போகவில்லை. அது அதிசயம் என்ன என்று பார்க்கும் பொழுது மோசஸோடு கத்தர் பேசுகிறார், மோசே மோசே என்று கூப்பிடுகிறார். அவனை பெயர் சொல்லி அழைத்து, நீ இஸ்ரவேல் ஜனங்கள் நீ எகிப்துக்கு போய் என் ஜனங்களை நீ அழைத்துக் கொண்டு வர வேண்டும், அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு அழைத்துக் கொண்டு வேண்டும். அவருடைய பெருமூச்சியை நான் கேட்டேன், நீ அதற்காக நான் இறங்கி வந்தேன், உன்னை அனுப்புகிறேன் என்று சொல்கிறத மோசஸ் கமிஷன். அதை வந்து நம்ம யாத்திராமா 3 வாசிக்கிறோம். யாத்ரா 4 மோசே சாக்கு போக்கு சொல்லுகிறான். ஆண்டவர் அவனுக்கு 2 அடையாளங்களை கொடுக்கிறார். நீ கோலப்போடு அது பாம்பாக மாறினது, வாழப்பிடியினாறு மறுபடியும் அது பாம்பாக மாறினது. உன் கையை நீ மறியில போடு, இதை வெண்குஷமாகிவிட்டது, மறுபடியும் நீ போடு, நல்ல மாதிரி மாறிவிட்டு. இந்த 2 அடையாளத்தைக்கு பின்னாலே சத்தம் இருக்கிறது. கர்த்தர் உன்னை அனுப்பினார், தஸ் சேத் தி லார்ட் என்ற சத்தம் இருக்கிறது. அந்த அடையாளத்தின் சத்தத்துக்கு அவர் கீழ்ப்படியாவில்லை என்றால் தண்ணீரை எடுத்து நிலத்திலே ஊற்று, அது ரத்தமாக மாறும். 4 வசனத்தில் விதமா வாசிக்கிறோம். வசனம் வாசிக்கிறதுக்கு நம்ம நேரம் கிடையாது. அதனால என்ன செய்யறால் இவ்விதமாக உன்னை நம்புவார்கள் என்று சொல்லுகிறதை நம்ம அந்த வாசிக்கிறோம். இந்த கோலை பிடித்துக் கொண்டு போய் இந்த கோலினாலே நீ அற்புதங்களை செய்வாய் என்று அந்த 17 வசனத்தில் நம்ம சொல்லுகிறதை வாசிக்கிறோம். இதன் 4 ஆண்டவர் எனக்கு 2 கொடுக்கறதை நம்ம வாசிக்கிறோம். மோசையை சந்திக்கிறான், ஜனங்கள்ட்ட அந்த அடையாளத்தை காண்பிக்கிறான், அவர்கள் வந்து கத்தருக்கு மகிமை செலுத்துகிறார்கள். 5 பார்வோன்ட்ட போய் சொல்லும் பொழுது, நான் அவருடைய வார்த்தைக்கு என் ஜனங்களை போக விட வேண்டும், நாங்கள் கத்தருக்கு 3 பிரயாணம் செய்து ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு அவர் யார், நான் போக விட மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். இவங்க ஜனங்களுக்கு எல்லாருமே அங்க முறுமுறுக்கிறார்கள். இவ ஜனங்களை இவன் இன்னும் அதிக பாடுபடுத்துகிறான். அவனுக்கு வைக்கோல் கூட கொடுக்காதபடி, இவ மாடுகளுக்கு வைக்கோல் கூட கொடுக்காதபடி, சரியான கூலி கொடுக்காதபடி அவளை மிகவும் துன்பப்படுத்தினாலே அவர்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். இது ஆறாவியத்தில் கர்த்தர் மோசே ஆரோனோடு பேசுகிறார். அவன் அப்படிதான் கடினப்படுவான், ஆனாலும் கடைசியா அவன் போக விடுவான் என்று கர்த்தர் வந்து மோசே ஆரோன்கிட்ட வந்து அவங்களை தடப்படுத்தத்தை வாசிக்கிறோம். ஏழாவியத்தில் இப்ப பார்வன் முன்னால போய் நிற்கிறான். எல்லாம் ஸ்டோரி, இது பைபிள் தான் இருக்குது. நம்ம பைபிள் காலத்து படிக்கலன்னா, ஏன்னா பைபிள் காலத்து டிகிரி எல்லாம் வாங்கியிருக்கிறேன். ஆனா என்னன்னா நானா படிக்கிறது இதெல்லாம் பைபிள். தியாலஜி படிச்சவன் கேட்டா தெரியாது, அது பைபிள் தான் இருக்கு, நீங்களே படிச்சுக்கலாம், தியாலஜி தேவையில்லை. அதனால ஏழாம் அதிகாரத்தில் அங்க போகும்பொழுது இதை பார்வோன் போகும்பொழுது என்ன சொன்னால், அங்க என்ன கோலை போடும்பொழுது பாம்பாக மாறின, மந்திரவாதிகளும் கோலை போட்டார்கள், என்னையும் எம்ரையும் கோலை போட்டார்கள், அதுவும் பாம்பாக மாறினது. மோசே கொஞ்சம் திகைத்திருக்கும் பொழுது இந்த பாம்பு அந்த பாம்பெல்லாம் சாப்பிட்டுட்டு அதன் மீன்பு என்ன சொன்னா தண்ணீரை வந்து இவன் சென்ற தண்ணீரில் தண்ணீரை அடிக்கும் பொழுது தண்ணீர் ரத்தமாக மாறினது. மந்திரவாதிகளும் தண்ணீரை ரத்தமாக மாற்றினார்கள். ஆனால் அந்த ரத்தமாக மாறின தண்ணீரை அவர் வந்து மறுபடியும் தண்ணீராக மாற்ற அவங்களால முடியவில்லை. ஏனென்றால் God only heals. Hallelujah. தேவன் ஒருவர் தான் சுகத்தை கொடுக்கிறார். மந்திரவாதிகள் வியாதிகளை கொண்டு வர முடியும், சுகமாக்க முடியாது. இதுதான் ஏழாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அங்க வந்து ஒரு வாதம், முதல் வாதம் வந்து தண்ணீரை ரத்தமாக மாற்றுவது. அதன் பின்பு எட்டாம் அதிகாரம், ஒன்பதாம் அதிகாரம், பத்தாம் அதிகாரத்தில் அங்க மீதி இருக்கிற பிளேக்ஸ் வந்து எட்டு பிளேக்ஸ் அங்க எழுதியிருக்கிறது. அப்ப எட்டாம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கும்போது முதலாவது தண்ணீர் ரத்தமாக மாறுகிறது, அதன் பின்பு தவளை, அதன் பின்பு தேனு, அதுக்கு பிறகு வண்டிகள். இதெல்லாம் நீங்க எட்டாம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். இது ஒன்பதாம் அதிகாரத்தில் போகும் பொழுது கொள்ளை நோய் வருகிறது, எரிபந்தமான கொப்பளங்கள் அங்கே வருகிறது, கல்மலை அங்கே வருகிறது. ஒன்பதாம் அதிகாரத்தில் போகும் பொழுது லோக்கஸ்ட் அங்கே வருது, எட்டு கிளிகள், மூன்று நாள் காரிறு ஏற்படுகிறது. இது வரைக்கும் அந்த எட்டாம் அதிகாரம், ஒன்பதாம் அதிகாரம், பத்தாம் அதிகாரம் இதுல வந்து அந்த பிளேக்ஸ் நம்ம வாசிக்கிறோம். இப்ப எகிப்தின் மேல அந்த பிளேக்ஸ் வந்து கொண்டிருக்குது, இப்போ உலகத்தின் மேல பிளேக்ஸ் வந்து கொண்டுதான் இருக்கு. பலவிதமான வியாதிகள், வாதைகள் விழுந்து கொண்டிருக்கிறது. நியாய தீர்ப்பானது உலகத்தை தாக்கி கொண்டிருக்கிறது. நம்ம அந்த பதினோராம் அதிகாரத்துக்கு இப்ப வந்திருக்கோம்னு சொல்லுக்குத்தான் நான் அவ்வளவு பிரசங்கம் பண்றேன். நீங்க இதெல்லாம் தாண்டி 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 வந்து இப்போது பதினோராம் அதிகாரத்தில் வந்து நிற்கிறோம். பத்தாம் அதிகாரத்தில் வந்து அங்க ரெண்டு வாதைகள் சொல்லப்பட்டிருக்கு. லோக்கஸ் த்ரீ டேஸ் காரியுள் அங்க ஏற்பட்டது, டார்க்னஸ் அங்க ஏற்பட்டது. இப்பொழுது என்ன சொல்றால் அங்கே வந்து பத்தாவது வாதை வந்து பனிரெண்டாம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு, தலப்பிள்ளை சங்காரம். அப்படி பத்தாவது வாதை ஏற்படும் பொழுது அந்த இத்தனத்து ராத்திரியிலே அவர்கள் வந்து எகிப்தை விட்டு பிரயாணப்பட்டு போய்விட்டார்கள். ஆமீன். பனிரெண்டாயிரம் நாற்பத்தொன்னாம் வசனம் வாசிக்கலாம்.
430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது.
430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே எகிப்துல வந்து 430 இயர்ஸ் இருக்கிறாங்க. 430 வருஷம் முடிந்த அன்றைய தினத்து ராத்திரியில, நடு ராத்திரியிலே அவர்கள் வந்து எகிப்தை விட்டு புறப்பட்டு போனார்கள். ஹலலுயா. அந்த 12:31 வசனம் வருது என்னதுன்னா, டே அண்ட் ஹவர் வந்துச்சு. ஹலலுயா. டே வந்து அன்னைக்கு ஆபிக் மாதம் வந்து 14 தேதி டே. அந்த ஹவர் வந்து நைட் வந்து 12:00. டே அண்ட் ஹவர் வந்துச்சு. கடந்த வாரத்தில் சொன்ன யோசேப்பு பிறக்கும்போது அந்த டைம் அண்ட் சீசனே வரல, அதனுடைய காலமும் சமயமும் வரவில்லை. மோசே பிறக்கும்பொழுது காலமும் சமயமும் வந்தது, ஆனாலும் என்னன்னா அந்த டே அண்ட் ஹவர் வரல. இத டே அண்ட் ஹவர் ஒரு நாள் இருக்கிறது, ஒரு டைம் இருக்கிறது, அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தை விட்டு போய் போனார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அந்த நேரத்தை எதிர்த்து வைக்கிறோம். எத்தனை பேர் எதிர்த்து வைக்கிறோம்? இதோ தீர்க்கதரிசிகள் தோன்றும் பொழுது 1947 மெசேஜ் கொடுக்கும் பொழுது இதோ டைம் அண்ட் சீசன் வந்துவிட்டது, முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பு அது கடைசி காலமாக மாறிவிட்டது, வாதைகள் இன்னைக்கு ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது, ஜனங்கள் வார்த்தையை புறக்கணித்தனால உலகத்தின் மேல வாதைகள் ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் என்னன்னா இது அந்த டே அண்ட் ஹவர் வரல. ஹல்லேலூயா. நம்ம மேல எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய டே அண்ட் ஹவர் வரல. ஹல்லேலூயா. அதற்காக நம்ம காத்துக்கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் காத்துக்கொண்டிருக்கிறோம்? அன்றைக்கு அது ஒரு நாள் வந்தது, பஸ்கா ஆட்டுக்குட்டியானது அவளை விடுவித்தது. ஆமே. ஆனா அவங்களுக்கு வந்து டென்த் பிளேக்கா வந்தது. இவ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜா வீட்டில இருந்து பிச்சைக்காரன் வரைக்கும் எந்திரம் வரைக்கிற அந்த இஸ்ரீனுடைய வீட்டில் வரைக்கும் எல்லாருக்கும் வந்து குளோபல் ஜட்ஜ்மெண்ட், இத முழு தேசத்திலேயும் அங்கே வந்து நியாய தீர்ப்பு வந்தது. அதே போல மிருகங்களிலேயும் முதற்பேர அனைத்தும் மறித்து போனது. இஸ்ரேல் தேசத்தில் ஜென்றால் ஒரு நாயாயிலும் அங்க மறிக்கிறது. இப்படியாக பைபிள் எழுதியிருக்கு. இதுதான் கடைசியா நியாய தீர்ப்பு உலகத்தை தாக்க போகிறது. உலகத்தை நியாய தீர்ப்பு தாப்பதுக்கு முன்னதாக இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செஞ்சார்கள், அங்க வெளியே புறப்பட்டு போயிடும். அவளுக்கு நியாய தீர்ப்பு, இவங்களுக்கு கிரேஸ். அல்லேலூயா. இவங்களுக்கு ரெடெம்ப்ஷன், ஃபர்ஸ்ட் எக்ஸைடஸ். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் எக்ஸைடஸ் வந்து எகிப்துல இருந்து கானான் தேசத்துக்கு போறது, ஒரு நேச்சுரல் பிளேஸ்ல இருந்து இன்னொரு நேச்சுரபிள் பிளேஸுக்கு போறது, ஒரு ஜியாகிரபிக்கல் கிரவுண்ட்ல இருந்து இன்னொரு ஜியாகிரபிக்கல் கிரவுண்டுக்கு போறது. 40 இயர்ஸ் பிரயாணம் பண்ணி அவர்கள் போனார்கள். அதான் ஃபர்ஸ்ட் எக்ஸைடஸ். செகண்ட் எக்ஸைடஸ் என்ன, ஒரு ஆவிக்குரிய ஸ்தலத்திலிருந்து இன்னொரு ஆவிக்குரிய ஸ்தானத்துக்கு போவது. நியாய பிரமாணத்திலிருந்து அவர்கள் கிருபைக்கு வந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இந்த செகண்ட் எக்ஸைடஸ் வந்தது. லாவுக்கு அங்க முடிவு. அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறியும் பொழுது லா முடிந்து விட்டது. இந்த லால இருந்து கிரேஸுக்கு வந்து விட்டோம். ஆனா இப்பொழுது இந்த மூன்றாம் யாத்திரை வரும் பொழுது, தீர்க்கதரிசி அங்கே தோன்றும் பொழுது, பில்லர் ஆஃப் ஃபயர் அங்கே வந்தது. ஹலலுயோ. நம்ம டினாமினேஷன்ல இருந்து வார்த்தைக்கு வந்திருக்கிறோம். ஹலலுயோ. ஒரு ஆவிக்குரிய சலத்திலிருந்து இன்னொரு ஆவிக்குரிய சொந்தம். இது வந்து நம்ம இன்னைக்கு செவன் சீல் இருக்கிறோம். செவன் சீல் இஸ் கமிங் ஆஃப் த லார்ட். இஸ் வந்து இது கத்துடைய வருகையா இருக்கிறது. இது போயிட்டே இருக்குது. இது எப்படி போயிட்டே இருக்குதுன்னா, நமக்கு பாடி சேஞ்ச் வந்து மேல எடுத்துக்கொள்ளப்படுகிறோம், பின்பு மில்லினியம் வருகிறது, அதன் பின்பு ஜட்ஜ்மெண்ட் வருகிறது, அதன் பின்பு நியூ ஜெருசலேம் எட்டர்னல் சிட்டி. இது வரைக்கும் அது போயிட்டே இருக்குது. செவன் சீல் வந்து கோயிங் ஆன் அண்ட் ஆன் ஆன் அப்படி போயிட்டே இருக்கு. எந்த எவ்ரி திங் என்று பிரதர் சொல்லுகிறேன். என்ன முத்திரையை படிச்சோம் படிச்சோங்கிறாங்க. இந்த செயல இருக்கவங்க முத்திரையே பல வருஷமா படிச்சுட்டு இருக்காங்க, பல வருஷமா பிரசங்கம் பண்றாங்க. பைபிள் எவ்வளவு சிம்பிளா இருக்கு, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, அவங்களுக்கு அருளப்படவில்லை. ரொம்ப சிம்பிளா இருக்கிறது. இந்த பைபிளை நேசித்தாதான் தீர்க்கதரிசி செய்தி புரியும். இந்த பைபிள் தெரியாதுன்னா வெறும் தீர்க்கதரிசி புஸ்தகத்தை படிச்சவங்களுக்கு எதுவுமே புரியாது. எத்தனை முறை படிச்சாலும் புரியாது. அவங்க தான் கள்ள உபதேசங்களை ஏற்படுத்தி கொண்டு வீணான வைராக்கியத்தை ஏற்படுத்தி சகோதர சிநேகத்தை எல்லாம் கெடுத்து போடுவாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு வார்த்தையை நேசிக்க முடியாது சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. வார்த்தையை நேசித்தா தீர்க்கதரிசி செய்தி என்னன்னு தெரியும். அவங்க என்ன சொல்லுவாங்க, பாச சாமியல் பைபிளை தான் பிரசங்கம் பண்ணுவார், தீர்க்கதரிசி செய்தியை பிரசங்கம் பண்ண மாட்டார். நான் தீர்க்கதரிசி செய்தி எவ்வளவு பிரசங்கம் பண்ணுறது, அவங்கள விட எத்தனை மடங்கு அதிகமா பண்ணுங்கிறது வெப்சைட்ல மெசேஜ் இருக்கு. அப்படி சொல்லுகிற போதார காட்டிலும் எத்தனை 100 மடங்கு அதிகமா நான் போயிச்சிருப்பேன். அது ஓபனா இருக்கு. தீர்க்கதரிசி லைஃபே 31 பாகம் கொடுக்கப்பட்டிருக்கு. கள்ள போதல் எழும்பி அவங்க நினைக்கிற மாதிரி மற்றவங்களை வந்து அவங்க நியாய தீர்ப்பு சொல்லுவாங்க. தேவன் எல்லாத்தையும் ஆராய்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அவருடைய வார்த்தையை ஹானர் பண்ணுகிறார். இது அந்த வார்த்தையை ஹானர் பண்ணும்பொழுது அங்க ரெவலேஷன் இருக்கு. தீர்க்கதரிசி செய்தியில் ஹல்லேலூயா. அதை கொண்டு இங்க மேட்ச் பண்ணும்பொழுது அதுதான் பெர்ஃபெக்ஷனை ஏற்படுத்து. அதுதான் ராப்சரிங் ஃபெய்த்தை கொண்டு வரும். மற்றபடி ராப்சரிங் ஃபெய்த்தை கொண்டு வர்றார். அவங்களுடைய உபதேசமானது, இதை வெறும் பொசத்தை படிச்சு பிரசங்கம் பண்ணுறவருடைய உபதேசமானது அது ராப்சர்ல முடியாது, அது ரட்சிப்பாக முடியாது. அது அவளுக்கு விடிய காலத்து வெளிச்சத்தை கொண்டு வராது. இப்பொழுது நீங்க கவனிக்கும் பொழுது பானோராம் அதிகாரம் வரும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், அந்த தலைப்புல சிங்காரம் வருவதற்கு முன்னதாக சொல்கிறார், இன்னும் ஒரு பாதை இருக்கு. இந்த 9 வாதைக்கு அவன் அவங்களை விடல, இதயத்தை கடினப்படுத்திக்கிட்டான். ஆனா 10வது வாதம் வரும்பொழுது இதயத்தை கடினப்படுத்த முடியாது. அவன் உங்களை வந்து அனுப்பிடுவான், உங்களை துரத்தி கூட விடுவான். நீங்க சீக்கிரமா போங்கன்னு துரத்திடுவோம். நீங்க வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் கேட்டு வாங்கிக்கிடுங்க. உங்களை அநியாயமா 400 வருஷம் வேலை ஏறினாங்க. ஆனா எகிப்து வந்து ரிச்சஸ்ட் கண்ட்ரி இன் தி வேர்ல்ட், சூப்பர் பவர் கண்ட்ரி. அங்க எல்லா டைமண்ட்ஸ் இருக்கிறது, கோல்டு எல்லாமே இருக்கிறது. எல்லாத்தையும் நீங்க வாங்கிக்கிடுங்க. அவங்க இரவலா கேட்டு வாங்கிடுங்க. நாங்க பண்டிகைக்கு போறோம், நாங்க வந்து அப்படி இரவலா கேட்கும் பொழுது அவங்க உள்ளெல்லாம் கொடுத்துருவாங்க. நீங்க மிகுந்த பொருளோடு புறப்பட்டு போவீர்கள் என்ற வேதவாக்கியம் நிறைவேறும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை நீங்கள் அதிகமாக பூசிக்க வேண்டும் என்று 12வது அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம். இப்பொழுது அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை நீங்க செய்ய வேண்டும். அப்பொழுது அந்த 10th பிளேக் வரும் என்று 11வது அதிகாரத்திலே மோசை மூலமாக அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறத வாசிக்கிறோம். அதனால நம்ம இப்ப எங்க வந்திருக்கிறோம்? Happening in the deepest hour of trouble. It was a time of great trouble. In the miga upathramana oru kaalathile neengalum naanum vandirukkom. Amen. Nama ippozhu enge irukkom? Yathrama 11வது அதிகாரத்தில் irukkom. Adhula enna nadanchingadha da ippozhu sirupu neram nama dhyanikka pogom. Indha thalappula sangara varum poludhu eppozhu Egypt is filled with darkness. 9வது வாரம் என்ன வந்தால் 3 நாட்கள் காரிருள் ஏற்பட்டது. ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்க முடியாது. தடவிதான் பார்க்கணுமே ஒழிய எல்லாம் இருட்டா இருக்கும். ஏன்னா லைட்டு கொண்டாலும் லைட் அணைஞ்சு போகும். 3 நாள் எகிப்து தேசம் எங்கு இருளு, ஆனால் இஸ்ரவேல் தேசத்திலே வெளிச்சம் பிரகாசிக்கிறது. ஹல்லேலூயா. இப்பொழுது என்ன சொன்னால் கடைசி அந்த வாரம் வரும் பொழுது இட்ஸ் நாட் த பிகினிங் ஆஃப் மோசஸ் மினிஸ்ட்ரி. இது மோசையினுடைய ஆரம்ப ஊழியம் அல்ல, இது அவனுடைய முடிவான ஊழியம். இங்க என்ன என்ன வாசிக்கிறோம் என்றால் 2 அடையாளங்கள் அங்கே காணப்பட்டது. மோசே 2 அடையாளங்களை காண்பித்தான். அது ஒரு நேரம், இப்பொழுது அது கிடையாது. தீர்க்கதரிசி ஆண்டு 2 சைன் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. நீ என்ன சொன்னால் இடது கையை வச்சு அவங்க வலது கையை பிடிக்கணும். வலது கையை வச்சு அவங்க கையை பிடிக்கக்கூடாது. அவங்க வலது கை, இவருடைய இடது கையை வச்சு அங்க பிடிக்கணும். அப்படி பிடிக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன வியாதி இருக்குன்னு தெரியும். அவருடைய கை ரெட்டிஸா மாறும், ஸ்வெல்லிங்கா மாறும். இந்த ஜெயிக்கும் பொழுது அவருடைய கை நார்மலா மாறிட்டுனா அவங்களுக்கு சுகமாயிட்டுன்னு அர்த்தம். எந்த ஜேம் டிசீஸா இருந்தாலும் அது வந்து அவருக்கு அட்டாக் ஆகும். அட்டாக் ஆகி அவருடைய கையை அட்டாக் பண்ணும்பொழுது அவர் அதை டயக்னைஸ் பண்ண முடியும். டாக்டரால டயக்னைஸ் பண்ணாதையும் அவர் கரெக்டா சொல்றார், அது உன்னுடைய ஹார்ட்ல இருக்குது, அது உன்னுடைய கிட்னில இருக்கு, அது உன்னுடைய லங்ஸ்ல இருக்குது, கரெக்டா சொல்ல முடியும். கத்துடைய தூதனான அவர் அவருக்கு வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. 2வது செய்யன் என்னவென்றால் அவங்களுடைய பேரு, அவங்களுடைய ஊரு, எங்கிருந்து வர்றாங்க, அவங்க வாழ்க்கையில என்ன நடந்தது, நேத்து நைட்டு அவங்க என்ன செய்தாங்க, அதை கூட கரெக்டா சொல்லிடுவார். இறையத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்துவார். இந்த 2 சைன் வந்து மோசைக்கு கொடுக்கப்படுது போல இந்த கடைசி காலத்தில் 3வது யாத்திரையில ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் கொண்டு இதை இந்த முடிவு காலத்தில் அந்த அடையாளம் நமக்கு வெளிப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இட் வாஸ் நாட் இன் த டேஸ் வென் ஜெனஸ் அண்ட் ஜெனரஸ் வர் ட்ரைங் டு இம்பர்சனேட். இதன் ஜெனரல் எம்ரேயும் தோன்றி அவர்கள் வந்து பாவனை செய்தார்கள். மோசை செய்த அதே வரங்களை பாவனை செய்தார்கள். அந்த காலம் இல்லை. அவங்க பாவனை செய்து அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இப்பொழுது 10th பிளேக் வர வேண்டிய நேரம். ஆமென். இந்த எண்ணெயும் எம்ரேயும் என்ன செய்தார்கள்? எகிப்தினுடைய மந்திரவாதிகள். எகிப்தில அதிக மந்திரம் இருந்தது. இப்பொழுது மந்திரம் இருக்கிறதா? இந்தியாவில தான் மந்திரம் நிறைய இருந்துச்சு. இப்ப வெளிநாட்டில் அதிக மந்திரம் இருக்கு. எலும்பு நாட்டி அப்படின்னு என்ன ஒரு குரூப் இருக்குது. அவங்க சாத்தானை வழிபடுகிறார்கள். உலகத்தை அவங்களுடைய ஆதிக்கத்தில் கொண்டு வர பிரயாசப்படுற அவங்ககிட்ட எல்லா மந்திரமும் இருக்கு. இப்போ உலக மந்திர சக்தியில அதிகமாக இருக்கு. எகிப்தியுடைய சீப் மந்திரவாதிகள் யார் என்றால் எண்ணெயும் எம்ரேயும். இந்த எண்ணெயும் எம்ரேயும் மோசைக்குரமா எதிர்த்து நின்றார்கள். ஆனாலும் அவருடைய துர்புத்தி வெளிப்பட்டது. அவர் விசுவாச விஷயத்திலே பரிசைக்கு நிற்க முடியவில்லை. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம்.
எண்ணெயும் எம்ரேயும் மோசைக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்புத்தி உள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள்.
யாத்ராமத்தில் அவங்க பேர் போடல, பவுல் பேர் சொல்ற. பவுல் பழைய ஏற்பாடு எவ்வளவு அதிகமா படிச்சிருக்கிறாரு, எவ்வளவு வந்து கமாலியல் பாதத்தில் படிச்சிருக்கிறாருன்னு நமக்கு தெரியும். பைபிள்ல பழைய ஏற்பாட்டில் ரொம்ப தரவா பவுல் இருந்தனால்தான் புதிய ஏற்பாடு அவர் எழுத முடிஞ்சு. அவர் அவ்வளவு தரவா தெரியலன்னு எழுத முடியாது. அதே போல கடைசி கால செய்தியை போதிக்கணும்னா பைபிள் தரவா தெரியாம ஒரு பாஸ்டர் வந்து ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வரக்கூடாது. 4 பேரை கூட்டிக்கிட்டு வீட்டில் உடனே பாஸ்டர் ஆயிருக்கு. தமிழே சிலருக்கு சரியா பேச தெரியாது, அவங்களே பாஸ்டர் ஆயிருந்தாங்க. வேற இங்கிலீஷ்ல எப்படி ஸ்பீக் செய்தி அறிய முடியும்? அதெல்லாம் பாஸ்டர் வந்து ரொம்ப சீப்பா போச்சு இந்த காலத்தில். இந்த என்ன பவுல் வந்து அதிகமா படிச்சிருந்தான். கத்தர் அவனை சந்தித்தார். அதனால அவனுடைய பேரு என்னையும் எம்ரேயும் என்பதை அந்த சரித்திரத்தை அறிந்திருந்தான். மோசையோடு எதிர்த்தினால் துர்புத்தியுள்ள மனுஷர்கள், இம்பர்சனேட்டர்ஸ், பாவனை செய்கிறவர்கள், மோசையை பாவனை செய்கிறவர்கள். யாத்ராமத்தில் என்ன வாசிக்கிறோம்? 9:16 வாசிக்கலாம். யாத்ராமம் 9:11.
அந்த கொப்பளங்கள் மந்திரவாதிகள் மேலும் எகிப்தியர் எல்லார் மேலும் உண்டானதினால் அந்த கொப்பளங்களை நிமித்தம் மந்திரவாதிகளும் மோசேக்கு முன்பாக நிற்கக்கூடாது.
இதோ கொப்பளங்கள் ஆறாவது அந்த வாதி, சிக்ஸ்த் ஃபிளைட், அந்த கொப்பளங்கள், அந்த மந்திரவாதிகள் மேலும் கொப்பளங்கள் வந்துவிட்டது. மந்திரவாதிகள் தண்ணீரை ரத்தமாக மாற்றினார்கள், அதன் பின்பு தவளையும் கொண்டு வந்தார்கள். பேன்களை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணாங்க, பிரயத்தனம் பண்ணி அவங்களால முடியல, ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. அப்பொழுது அவங்க என்ன சொன்னாங்க, இது தேவனுடைய விரல் என்று சொன்னார்கள். தேவனுடைய விரல் தான் இந்த பவர் ஆஃப் காட்னு அர்த்தம். இது தேவனுடைய விரல், இது வந்து காட்ஸ் பவர், நாங்க மந்திர சக்தியில எங்களால செய்ய முடியாது. அவங்க தோல்வி அடைஞ்சாங்க, பரீட்சைக்கு நிக்கல. அதன் மீது ஆறாவது இதோ அவங்க வாதை வரும்பொழுது எரிபந்தமான கொப்பளம் அவங்க மேலே அப்படி கட்டி கட்டியா வேனல் கட்டி வந்து விட்டது. அவங்களும் கட்டி வந்து வேதனைப்பட்டு சீல் வடிஞ்சு கொண்டிருக்கிறது. பாருங்க, மந்திரவாதிகள் ஃபெயிலியர் ஆனாங்க. அதே போலதான் இந்த கடைசி கால செய்தி தீர்க்கதரிசி வரும் பொழுது என்ன ஏற்பட்டது? மந்திரவாதிகள் ஃபெயிலியர் ஆனாங்க. பிரணாமுடைய கூட்டத்தை ஜெர்மனியில் நடத்த விடாதபடி புயல் காற்று கொண்டு வந்த அந்த கேன்வாஸ் துணியை வந்து பிச்சுக்கிட்டு போற அளவுக்கு மழையும் அங்க புயல் காற்றையும் கொண்டு வந்தார்கள். அவங்க புறாத கட் பண்ணி இதோ பிதா குமாரன் பசுத்தாவின்னு அந்த நாமத்தை சொல்லி ஓதுனாங்களாம். அப்போது புயல் காற்று வந்தது, மந்திரவாதி இருக்கிறதை அசுத்தாதியில் கிரியை செய்யறதை பார்த்தார். அவர் அங்க ஜோம் பண்ணும் பொழுது இதை வந்து சென்றால் புயல் காற்று விலகி போய்விட்டது. ஹல்லேலூயா! மந்திரவாதிகள் தோல்வி அடைந்த, மழை நின்று போய்விட்டது, கூட்டம் நடந்தது. அந்த மந்திரவாதியை பார்த்து சொல்லுகிறார், நீ வந்து இதை செய்தனால என்ன சென்றால் அவன் வந்து பேரலைஸ் ஆன, முடமானான். இதை கூட்டம் முடிஞ்ச போது அவனை தூக்கிட்டு போனாங்க. மந்திரவாதிகள் தீர்க்கதரிசி செய்தி முன்பாக ஃபெயிலியர் ஆனார்கள். மோசே செய்தி முன்னால மந்திரவாதிகள் ஃபெயிலியர் ஆனார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அந்த லேகியோன் பிசாசு, ஆயிரக்கணக்கான பிசாசு பிடிச்ச மனுஷன், இதோ அவன் வந்து சரண அடைந்தான். எல்லாரையும் தாக்கி விடுவான், கொன்று போடுவான், தாக்கினான். நிறைய சொல்லலாம். அங்க 200 pounds உள்ள மனுஷன் கூட்டம் நடக்கும்பொழுது அவரை தாக்க வரும் பொழுது, நீ தேவனுடைய மனுஷனை சவால் விட்டனாலே நீ என் காலில் விழுவாய், பொத்துன்னு விழுந்தான். ஏதாவது சேர்ந்தால் ஒரு மந்திர சக்தி இங்க நடந்துட்டு இருக்குது. என்ன சேர்ந்தால் ஒரு டேபிள் இருக்குது, டேபிள் 4 corners ஒயின் பாட்டில் இருக்கிறது, ஒரு கிச்சார் இருக்கிறது. ஆனால் அந்த டேபிள் என்ன சேர்ந்தால் அப்படியே தரையிலிருந்து எழும்பி அப்படியே வந்துட்டு அது ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்குது. டேபிள் தன்னால பறந்துட்டு இருக்குது, அந்த பாட்டில் கீழே விழல. அது மாத்திரமல்ல, கிச்சார் அப்படியே பறந்துட்டு டிங்கி டிங்கின்னு கிச்சார் அடிச்சுக்கிட்டு வருது. அப்பொழுது அந்த மந்திரவாதி என்ன சொல்லுகிறார் என்றால், அந்த மந்திரவாதி அந்த சூனியக்காரி சொல்லுகிறார், நீங்க என்ன கிறிஸ்டின்னு சொல்றீங்க, யாராவது இந்த மேசையை கீழே விலை வைக்க பார்க்கலாம். ஒருத்தராலும் கீழே வைக்க முடியல. அங்க வந்தார், அதை பார்த்தார். கத்ராகி இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லும் பொழுது என்ன சென்றால் அந்த டேபிள் டம்முன்னு விழுந்து காலை ஒடிஞ்சு போச்சு. மந்திர சக்தியில் இருக்குதா? இருக்குதா? செய்து ஆனாலும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிற உங்கள் மேல யாரும் பெல்லி சுனை வைக்க முடியுமா? மந்திரம் வைக்க முடியுமா? ஐயா வீட்டில் வந்து ஜெபம் பண்ணுங்க, மந்திர சக்தி இருக்குது. இல்ல, உன்னுடைய பாவத்தினால இருக்கு வியாதி, உன்னுடைய பாவத்தினால. பாஸ்டர் வீட்டில் வந்துதான் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது மந்திர சக்தி இல்ல. உடனே மந்திரத்துல மேல கொண்டு பயிர் மேல பழிய போடக்கூடாது. சில நாள்ல நம்மளே தப்பு காண்ட தண்டனை கொடுப்பார். யாரும் நமக்கு பெல்லி சுனியை வைக்க போறதில்லை. அப்படியே வச்சாலும் அது நமக்கு ஒன்னும் செய்யாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அதுக்காக வந்து ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் சொல்லக்கூடாது. அது உங்களுடைய அவிசுவாசம். அது உங்க நீங்க வந்து தேவனோட ஒப்புரவாக வேண்டிய காரியம் இருக்கிறது, நீங்க விசுவாசிக்க வேண்டிய காரியம் இருக்கிறது. அதை விட்டுட்டு எல்லாத்திலையும் பேய் மேல பழி போடாதுங்க. பேய் நம்மள ஒண்ணும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா! உலகத்தில் இருக்கிற காட்டில் நமக்குள்ள இருக்கிறது பெரியவர். ஹல்லேலூயா! நம்ம வீட்டில் எல்லாரும் கிறிஸ்டியனா இருந்தா இயேசு கிறிஸ்து நம்ம வீட்டில் இருக்கிறார், எப்படி நமக்கு பேய் பிள்ளை சொல்லி வைக்க முடியும்? கண்டிப்பா வைக்க முடியாது. யாரும் அதிகமான தவறான கருத்தை கொள்ளாதீர்கள். அந்த தவறான கருத்து எதை குறிக்கிறது என்றால், நீங்க இந்து மார்க்கத்திலிருந்து வந்து வந்த இந்து மார்க்கத்தினுடைய புத்தி உங்களை விட்டு போகலன்னு அர்த்தம். அந்த அவ நம்பிக்கையை நம்ம விட்டு விலகல, பிசாசின் மேல் இருக்கிற நம்பிக்கையை நம்ம விட்டு போகல என்பதை அது அடையாளப்படுத்தி காண்பிக்கிறது. மந்திர சக்திகள் உண்டா? உண்டு. என்னையும் எந்த எழுத்து நின்றாலும் பஸ்ட் எக்ஸ்ல இதோ செகண்ட் எக்ஸாஸ்ல எபேசு சபையில போகும் பொழுது போலுக்கங்க வல்லமை இருந்தது. அப்போஸ்தலர் 19 மந்திரவாதிகள் பார்த்தாங்க அவனுக்கு உண்டாக நிற்க முடியவில்லை. 50,000 வெள்ளிக்காசு பெருமான மந்திர புஸ்தங்களை கொண்டு தீக்கொளுத்தி போட்டார்களாம். மந்திர புஸ்தகம் 50,000 வெள்ளிக்காசு பெருமா. அப்போ எபேசு சபையில மந்திரம் படிச்சவங்க நிறைய இருக்கிறாங்க, பெரிய பெரிய விச்சிகிராட்சிகள் அங்க இருக்கிறாங்க, மந்திரவாதிகள்லாம் இருக்கிறாங்க. மந்திர புஸ்தங்கள் அவ்வளவு விலையேறப்பட்ட புஸ்தகம், அதெல்லாம் வந்து தீ கொளுத்துறாங்க. இன்னைக்கு நம்ம செய்தி அதே மாதிரி செய்தி. ஹல்லேலூயா. எந்த மந்திரங்களும் இஸ்ரவேலுக்கு குறி சொல்றதும் இல்ல, மந்திரமும் இல்ல. ஹல்லேலூயா. மந்திரம் வச்சுட்டாங்க, சூனியம் வச்சிருங்க, வாயிலே உங்க வார்த்தை வந்து மந்திரவே கூடாது. அப்படின்னா நீங்க பசுத்தாயி பெற்ற கிறிஸ்தவங்களா இல்ல என்று அர்த்தம். பசுத்தாயி பெறாத கிறிஸ்தவங்க தான் மந்திர சக்தி தாக்கும். பசுத்தாயி பெற்றவங்களை தாக்க முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறோம்? எஜிப்ட் இஸ் ஃபில்ட் வித் இம்பர்சனேஷன். எகிப்திலே மந்திரவாதிகள் அதிகம், எகிப்திலே பாவனை செயல் அதிகம். இன்னைக்கு சோதன போர் நிறைய இருக்கிறாங்க. அப்போது நடக்குது, அது நடக்குது, பேய் ஆடுது. இதை பேயெல்லாம் போய் ஆடும், ஒரே பேய் ஆட்டம் ஆடும். இதெல்லாம் அவங்களே பேய வர வச்சு அவங்களே ஆட்டம் வச்ச மாதிரி தெரியுது எனக்கு. என்ன சொன்னாலும் இந்த பந்திரோச போர்கள் வந்து என்னையும் இருக்கிறார்கள், வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். கொஞ்ச காலத்தில் அவங்களுடைய மதிகேடு வெளிப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய ஃபால்ஸ் ப்ரோஃபசி வெளிப்படும். மோசே அவர்கள் பாவனை செய்தார்கள், அதே போலதான் இன்னைக்கு பெந்தகோச போர்கள் செய்கிறார்கள். ரியல் நடக்கில் கிடையாது, அது முடிவிலே அது வெளிப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் விசுவாசத்திலே அவர்கள் வந்து பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருக்கிறார்கள். இதனால இது வந்து இட்ஸ் அ டைம் ஆஃப் ட்ரபிள், டைம் ஆஃப் கிரேட் ட்ரபிள். தானியல் 12:1 வாசிக்கலாம். தானியல் 12:1
உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாக மிகாவேல காலத்தில் எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எதிர்ப்புரை காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள்.
சரிங்க, பாருங்க, அந்த கடைசி காலத்திலே யூத ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டது. யூத ஜனங்களுக்கு உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாக மிகாவேல் அக்காலத்தில் தோன்றுவார். At that time Michael shall stand up. என்ன சொல்லிருக்கார்? மைக்கேல் இஸ் கிரைஸ்ட் என்று சொல்லியிருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரருக்காக மைக்கேல் அங்க தோன்றுகிறார். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாது ஆபத்து காலம் வரும். There will be a time of trouble such as never was. இது வரைக்கும் இல்லாத உபத்திர காலம் வரும். எகிப்திலே உபத்திர காலம் வந்தது, மறுபடியும் உபத்திர காலம் வரும் சொல்லப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உபத்திர காலம் வரும். அப்பொழுது யார் தோன்றுவா? பலமுள்ள தூதன் அங்கே தோன்றுவார். ஹல்லேலூயா. அவர் எப்படி வருகிறார்? இதை புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களாகிய அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். உன் ஜனங்கள் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவர்களாகிய காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா புஸ்தகத்தில் எழுதிய அவர் ஒரு புஸ்தகத்தோடு வருகிறார். ஹல்லேலூயா. அந்த புஸ்தகத்தில் நேம்ஸ் இருக்கிறது, அந்த நேம்ஸ் வந்து இருக்கிறவங்க எல்லாம் விடுவிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் யார் அங்க வருவா? மோசஸ் எலைஜா வர்றாங்க. இஸ்ரவேல் புத்திரருக்கு நடக்க போற காரியம் அது தானியேல் 12 வாசிக்கிறோம். அது ஒரு ஆபத்து காலம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏற்கனவே எகிப்தில் ஆபத்து காலம் வந்தது, இதை கடைசியாகவும் அவங்களுக்கு ஆபத்து காலம் வரும், டைம் ஆஃப் ட்ரபிள் வரும். அப்ப மோசஸ் எலைஜா அங்க வர்றாங்க. வெளிப்படுத்துற 11 2 வசதம் என்ன வாசிக்கிறோம்? என்ன ரெண்டு சாட்சிகளும் 2 முடித்தவளாய் 1260 வரைக்கும் தீக்குதர்சனம் சொல்லும்படி அவளுக்கு அதிகாரம் கொடுத்தேன். அவள் தான் என்ன சேர்ந்தால் பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக இரண்டு நிற்கிற இரண்டு ஒலிவ மரங்களும் இரண்டு விளக்கு தண்டுகளும் அவர்களே. ஒருவன் அவளை சேதப்படுத்த மனதாக இருந்தால் அவளுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு விரோதிகளை பட்சிக்கும். அவளை சேதப்படுத்த மனதாக இருக்கிற எவனும் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அவள் தீக்குதர்சனம் சொல்லி வரும் நாட்களில் மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்கவும், அவளுக்கு அதிகாரம் உண்டு தண்ணீர்களை ரத்தமாக மாற்றவும், தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகல விதமான வாதுகளாலும் பாதிக்கவும் அவளுக்கு அதிகாரம் உண்டு. இதோ ரெண்டு சாட்சிகள் மோசஸ் எலைஜாங்க வருவாங்க, அது அவனுக்கு உபத்திரவ காலம். மோசஸ் எலைஜா வரும்பொழுது மைக்கேல் அங்க தோன்றுகிறார். ஹல்லேலூயா. எலைஜா ஸ்பிரிட், மோசஸ் ஸ்பிரிட் அண்ட் கிரைஸ்ட் ஸ்பிரிட் அங்க வருது. அப்பொழுது புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறவர்கள் யாரு? 144,000 பேர். அந்த 144,000 பேர் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் 12,000 12,000 வெளிப்படுத்தல் 7வது அத்தியாயத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதனால இஸ்ரேல் புத்திரர்களுடைய கோத்திரங்களில் எல்லாம் முத்திரை போட்டவர்கள் 144,000 பேர். அந்த 144,000 பேர் அந்த பொசுவ திறக்கப்பட்ட பொசுவத்தோடு வரும் பொழுது அவங்களுடைய பெயர் வாசிக்கப்படுகிறது. அவங்க மோசஸ் எலைஜா செய்தியை பிலீவ் பண்ணி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் மீட்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு அந்த மீட்பு அங்க வருகிறது. எலோஹிம் கேம் இன் எ டைம் ஆஃப் எகிப்ட். இதை எகிப்தில் எப்படி அங்க கர்த்தர் அங்க இறங்கி வந்தாரோ, மோசேக்கு எப்படி தரிசனமானாரோ, அதே போல இங்க இறங்கி வந்திருக்கிறார். மோசே அங்க வருகிறான், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அங்க விடுதலை ஆக்குகிறார். இப்பொழுது அவங்களுக்கு மோசஸ் எலைஜா அங்க வருகிறார். எலைஜா என்ன செய்தான் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களை யேசபேலுடைய உபதேசத்திலிருந்து விடுவித்தான். எத்தனை பேரை விடுவித்தான்? புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் 7,000 பேர். அந்த 7,000 பேர் பாகாலுக்கும் முழங்காலும் முடங்காதவர்கள், அவனுடைய பாவத்தை முத்தம் செய்யாதவர்கள். அந்த 7,000 பேரை அங்கே விடுவித்தான் என்று நம்ம பார்க்கிறோம். அவனுடைய செய்தி விசுவாசித்தவர்கள் மீட்கப்பட்டார்கள். இப்பொழுது மோசஸ் அண்ட் எலைஜா ஸ்பிரிட் ரெண்டும் சேர்ந்து வருது. மைட்டி ஏஞ்சல் மைக்கேல் அங்க தோன்றுகிறார். புஸ்தகத்தை வந்து இங்க பெயர்கள் அங்க வாசிக்கப்படுகிறது. அந்த நேரம் எப்படியாப்பட்ட நேரம் என்றால், இஸ் அ டைம் ஆஃப் கிரேட் ட்ரபிள், மிகுந்த உபத்திரவ காலம். ஸ்பிரிட் ஆஃப் எலைஜா, மோசஸ் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் இஸ் கோயிங் டு பி தேர். இதோ அப்பொழுது இந்த மூன்று ஆவிகள் அங்கே இருக்கும். இட் வில் பி அ டைம் ஆஃப் ட்ரபிள். The mighty angel with the open book is going to be there. இதை திறக்க புஸ்தகத்தில் எழுதப்பட்ட உண்டு ஜனங்கள் மீட்கப்படுவார்கள். அவங்களும் அப்போது ஆபத்துக்காலம். The same that is here with us. இப்பொழுது நமக்கு அவர் இறங்கி வந்திருக்கிறார். Hallelujah. திறக்கப்பட்ட புஸ்தகத்தோடு இறங்கி வந்திருக்கிறார். 3 anointings ஒரு மனுஷனுக்குள்ள வந்திருக்கு. எத்தனை பேர் பிலீவ் பண்றோம்? மோசஸ் அனாயிட்டிங் வந்திருக்கிறது, எலைஜா அனாயிட்டிங் வந்திருக்கிறது, சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி மறுபடியும் வந்திருக்கிறது. ஒரு மனுஷனுக்குள்ள 3 anointing கொண்டு இன்னைக்கு அவங்க அப்படியாப்பட்ட ஒரு தீக்கு தேசி ஆண்டவர் நமக்கு கொண்டு திறக்கப்பட்ட புஸ்தகத்தோடு கர்த்தர் இறங்கி வந்து நம்முடைய பேர் இன்னைக்கு வாசிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு வார்த்தையை நேசிக்கிறோம். ஹல்லேலூயா. வார்த்தைக்கென்று ஒப்பு கொடுத்திருக்கிறோம். நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நம்ம இன்னைக்கு நேரத்தில் இந்த மாதிரி ஒரு நேரத்தில் வாழ்கிறோம். 7th seal நமக்கு, 7th seal அவங்களுக்கு, 7th trumpet. 7th seal இஸ் பேரலல் டு 7th trumpet. நமக்கு 7th seal கத்தருடைய வருகையா இருக்கிறது. நமக்கு என்ன நடக்கிறதோ அதுதான் அவங்களுக்கு நடக்கும். அவங்க 7th trumpet வரும்பொழுது அதிகமாய் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இந்த பாருங்க, இந்த சீன் வந்து ரிபீட் ஆகிட்டே இருக்குது. எகிப்தில் வந்த சீன் தான். இதை மறுபடியும் அவங்களுக்கு உபத்திர காலம் வரும்பொழுது அவங்க எகிப்திலிருந்து விடுவிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த ரெண்டு சாட்சிகளும் வரும்பொழுது அப்பொழுது எகிப்து இஸ்ரேல் நாடு எப்படி இருக்கும் என்றால், சோதோம் என்று எகிப்து என்று அழைக்கப்படும். 7:8 7:8 எப்படியே வெளிப்படுத்தல் 11:7-8 அவர் தன்னுடைய சாட்சியை சொல்லி முடித்திருக்கேன். பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவளோடு யுத்தம் பண்ணி அவளை ஜெயித்து அவளை கொன்று போடும். அவளுடைய உடல்கள் மகாநகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்று எகிப்து என்று ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தர் சிலுவையில் அறையப்பட்டாரே. பாத்தீங்களா, இன்னைக்கு இருக்கிற இஸ்ரவேல் நாடு சோதோம் என்று எகிப்து என்று அழைக்கப்படும். அது இஸ்ரவேல் நாடு. ஆனா பைபிள்ல சொல்லப்படுகிறது சோதோம் என்று எகிப்து என்று அழைக்கப்படும். சோதோமிலிருந்து ஜனங்களை அந்த லோத்தை வெளியே அழைத்தார். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே அழைத்தார். அதே போல அந்த இஸ்ரவேல் நாட்டு இஸ்ரவேல் ஜனங்களை வந்து அதுல இருந்து வார்த்தைக்கு அழைக்கிறார். இப்பொழுது அது சோதோம் என்று எகிப்து என்று சொல்லப்படுது. இஸ்ரேல் நாட்டில் அதிக பாவிகள் இருக்கிறார். ஆனா 144,000 பேர் தான் மீட்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அது இன்னைக்கு சோதோம் போல பாவத்தில் இருக்கிறது. அது எகிப்து போல பாவத்தில் இருக்கிறது. இஸ்ரேல் நாடுன்னா அந்த இஸ்ரேல் ஜனங்கள் ரொம்ப நல்ல ஜனங்கள். நம்ம மனசுல ஒரு அபிப்பிராயம் வைக்கிறோம். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுறது? அது சோதோம் எகிப்தா இருக்கும். அந்த டைம் ஆஃப் ட்ரபிள் வரும்பொழுது உபத்திர காலத்தில் அது வந்து எகிப்தாக காணப்படும். அது சோதமாக காணப்படும். அதிலிருந்து இதை என்ன செய்வது என்றால், 144,000 பேர் அங்கே வெளியே அழைக்கப்படுகிறார்கள். இங்கே வந்து எகிப்திலிருந்து அந்த சந்ததியார் இங்கே வெளியே அழைக்கப்படுகிறார்கள். ஆமே. எல்லாமே ஹிஸ்டரி வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. பைபிள் வந்து ஒரு பேட்டர்னா பேரலா இருந்து மறுபடியும் மறுபடியும் வருகிறது. ஆமே. Now we are living in such a time. இப்பொழுது நாம் அதிதமான ஒரு நேரத்தில் இருக்கிறோம். இன்னும் தொடர்ந்து அந்த காலத்தை குறித்து நம்ம தியானிக்கும் பொழுது அந்த ஜனங்களை நம்ம வந்து யோசித்து நம்ம தியானிச்சு பார்த்தோம் என்றால் 430 வருஷமா இருக்கிறாங்க. 400 வருஷம் அடிமையா இருக்கிறாங்க. யோசேப்பு மறித்து போனான். இப்பொழுது அவங்ககிட்ட ஒரு லெட் பாக்ஸ் அங்கே இருக்கிறது. அதே 50:26 வாசிகளா,
யோசேப்பு 110 வயதுள்ளவனாய் மாறித்தான். அவனுக்கு சுகந்த வர்க்கம் இட்டு எகிப்து தேசத்தில் அவனை ஒரு பெட்டியிலே வைத்து வைத்தார்கள்.
இவன் எகிப்து தேசத்தில் ஒரு பெட்டியிலே வைத்தார்கள். அவனை எலும்பு அங்கே இருக்கு, ஸ்கெலிட்டன் அங்கே இருக்கிறது. அவன் ஒரு பெட்டியிலே வைக்கப்பட்டு எத்தனை வருஷம் வைக்கப்பட்டிருக்கு? கிட்டத்தட்ட 300 வருஷமா அந்த பெட்டி அங்கதான் இருக்கு. 300 வருஷமா அந்த பெட்டியை பார்க்கிறாங்க. யோசேப்பு எலும்பு இங்க இருக்கிறது. யோசேப்பு ஒரு ப்ராஃபிட். ஹல்லேலூயா. யோசேப்பு யாரு? சேவியர். நம்மளை காப்பாத்தினது அவதான். பஞ்சத்தில் நம்ம சாகாதபடி நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்தது இந்த யோசேப்பு. யோசேப்பு நம்முடைய சேவியர். நம்முடைய சேவியர் மட்டுமல்ல, எகிப்தையும் ரச்சித்தது அவர் தான். சேவியர் ஆஃப் த வேர்ல்டு. ஹல்லேலூயா. ஜீசஸ் யாரு? சேவியர் ஆஃப் த வேர்ல்டு. அந்த சமாரியா தேசத்தில் போய் அங்கே இயேசு கிறிஸ்து அங்கே வரும்பொழுது சமாரியா சிரிப்பு சொல்றார், நான் மேசியாவை கண்டேன், என்னுடைய உள்ளத்தில் இருக்க எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, நீங்களும் வந்து பாருங்கள், அவர் தானா என்று வந்து பாருங்கள். அப்பொழுது சமாரியால தங்கி அவர் பிரசங்கம் பண்ணும்பொழுது இஸ்ரியா உன்னுடைய பேச்சு கேட்டுல, நாங்களே அவரை கேட்டு இயேசு உலக ரட்சகர் என்பதை அறிந்துவோம். பாடப்போ சொல்ல உலக ரட்சகர் வந்திருக்குது. அதை கவர்மெண்ட் எதாவது மாத்தணும் அப்படின்னு என்ன சொன்னால், அந்த கவர்மெண்ட் இல்ல ஒரு குரூப்பான தீவிரவாதிகள் வந்து மாத்தணும். நாங்க மாத்தல. பள்ளிக்கூடத்து புஸ்தகத்தில் இயேசு உலக ரட்சகர் எழுதியிருக்கு. சேவிராத்தபால் ஜோசப் வந்து சேவியர் ஆஃப் எகிப்ட். எகிப்தை காப்பாற்றினது அவன் தான். வந்த என்ன ஜென்றால் அந்த யோசப்பு தான். இஸ்ரேல் ஜனங்களை காப்பாற்றினது அவன் தான். சேவியர் ஆஃப் அவங்களுடைய சேவியர் ஜோசப்னா சேவியர் என்பதை அறிந்திருந்தார்கள். ஜோசப் டைப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஜோசப்பு இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாக இருக்கிறார். ஜோசப் வாஸ் எ சேவியர். யோசப்பு தான் இஸ்ரேல் வம்சம் ஒளிஞ்சு போகாதபடி காப்பாற்றினார். ஆதியா 45 அஞ்சிலிருந்து 8 வரைக்கும் வாசிக்கும் பொழுது 5 வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? 5 வசனத்தை வாசிக்கலாம்.
என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமா இருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார்.
இதோ என்ன வித்து போட்டதுக்காக நீங்க வந்து ஃபீல் பண்ணாதீங்க. நானும் உங்க மேல எந்த விரோதமும் கிடையாது. இதெல்லாம் கர்த்தருடைய செயலா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் உங்களை ஜீவரட்சனை செய்யும்படியாக தேவன் என்னை இந்த எகிப்துக்கு அனுப்பினார். இயேசு கிறிஸ்து பல்லவத்தை விட்டு இங்க வந்தார் நம்ம ஜீவரட்சனை செய்யும்படியாக. இஸ் அவர் சேவியர். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் என்ன வந்து எகிப்தில் கொண்டிருக்கிறார், உங்களுக்கு முன்னே எகிப்தில் அனுப்பினார். பஞ்சம் வந்து 2 இருக்கு, இன்னும் 5 இருக்குது. அதனால நீங்க எகிப்தில் இருங்க, உங்களுடைய வம்சம் ஒழியாதபடி நான் பாதுகாப்பேன். 7 வசந்த வாசிக்கலாம்.
பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காக.
பெரிய ரட்சிப்பினாலே கிரேட் சால்வேஷன். இதோ இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நமக்கு கிரேட் சால்வேஷனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எங்கே கல்வாரியிலே நமக்கு அதை சம்பாதித்தார். ஹல்லேலூயா. ஜோசப் எ சைல்ட் ஆஃப் கிரைஸ்ட். ஜோசப் பிரசர்வ்ட் எ சீட். அவன் ஒரு சந்ததியை பாதுகாத்தான். இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்ததுனாலே நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்புக் கொடுக்கப்பட்டார். நம்ம நீதிமான்களுக்கு ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டு இருக்கிறார். அவர் வைத்திருந்து நம்மை நீதிமான்கள் ஆக்கிறவராக இருக்கிறார். ஆமென். நம்ம பாவிகள் அல்ல, நம்ம நீதிமான்கள். எத்தனை சொல்ல முடியும்? ஜீவானந்தம் அவர்கள் பாடல் லீட் பண்ணுவார் சொல்லாங்க, நம்ம பாவிகள் அல்ல, நம்ம நீதிமான்கள். பாவி பாவின்னு சொல்லாங்க. யூ ஆர் ஜஸ்டிஃபைடு. ஹல்லேலூயா. எப்படி ஜஸ்டிஃபைட் ஆயிருக்கோம்? ஒருபோதும் பாவம் செய்யாத மாட்டோம். எது மாற்றினது? அந்த பிளட் நம்ம மாற்றோம். அந்த ரத்தத்தில் ஜீவன் நமக்குள்ள இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நம்ம வந்து இன்னைக்கு வந்து நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம பாவிகள் அல்ல. வி ஆர் ஜஸ்டிஃபைடு. ஹல்லேலூயா. யோசேப்பு அவரை வந்து ரசித்தான். அவனுடைய சேவியராக இருந்தான். நான் 400 வருஷமா அவர் வந்து ஜோசப் சேவியர் 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 சொல்லிட்டே இருக்கிறார். இதோ மெமாரியல் அங்கே இருக்கிறது. என்ன மெமாரியல்? அந்த பெட்டி அங்கே இருக்கிறது. யோசேப்பு மீட்டர் என்பதற்கு அடையாளமாக அந்த பெட்டி இருக்கிறது. யோசேப்பு உண்மையிலே எகிப்துக்கு வந்த ஜனங்களை காப்பாற்றினார், மீட்டு ரட்சிப்பை கொடுத்தாருங்க. பெட்டி ஒரு மெமாரியலா இருக்குது. அதே போல இயேசுவின் கல்லறை இன்னைக்கு திறந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் உலக ரட்சகர் என்பதற்கு அங்கே மெமாரியல் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூய்யா. கல்வாரியிலே சம்பாதித்த அந்த ரத்தத்தினாலே நாம இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஜீசஸ் இஸ் சேவியர். 2000 வருஷமா என்ன சொல்லுகிறோம் என்றால் இயேசு என்னுடைய சேவியர், அவருடைய ரட்சகர், ரட்சகர் என்று சொல்லுகிறோம். எத்தனையோ சொல்லுகிறோம். யோசேப்பு என்ன சொல்லியிருந்தான்? கர்த்தர் உங்களை நிச்சயமாக சந்திப்பார். அப்படி சந்திக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்யிருந்தால் இந்த என்னுடைய எலும்புகளை வந்து அங்கே கொண்டு போங்கன்னு சொல்லியிருந்தான். 24-25 அந்த மாதிரி வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். எப்ரேயர் 11:22 யோசேப்பு தன்னுடைய அந்திகாலத்திலே மரணம் அடையும் பொழுது என்ன சொன்னான் என்றால், நீங்க கர்த்தவங்களை நிச்சயமாக சந்திப்பார், அப்பொழுது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து நீங்க அங்கே கொண்டு போங்கள் என்று அவன் விசுவாசத்தினாலே அதை சொன்னான். ஜோசப் இவ்விதமாக சொன்னான் என்று அங்கே வாசிக்கும். அதனால பாருங்க என்ன என்றால், அந்த யோசேப்பு எப்படி சொன்னான், சொன்னதுக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? நம்ம ஏதாவது ஒன்று சொல்லணும்னா ஆதாரம் இல்லாமல் சொல்லக்கூடாது. ஆதாரம் இல்லாம நம்ம எதுவும் வாக்கு கொடுக்க முடியாது. அதனால அவன் அப்படி சொன்னதுக்கு ஆதாரம் என்னன்னா, கர்த்தர் ஆபிரகாமோடு பேசினதுதான் ஆதாரம். ஹல்லேலூயா. அதை நம்ம எங்க வாசிக்கிறோம்? இந்த ஆதியாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமம் 15 கர்த்தர் ஆபிரகாமோடு என்ன சொல்லுகிறார் என்றால், உன் சந்ததியார் தங்களை அல்லாத அந்நிய தேசத்திலே 400 உபத்திரப்படுவார்கள். அதன் மீது நான் அந்த ஜனங்களை நான் தண்டித்தேன், நியாயம் தீர்த்து மிகுந்த பொருளோனே புறப்பட்டு இவ்விடத்துக்கு வருவார்கள், இந்த கானான் தேசத்துக்கு வருவார்கள். ஆனால் 4 தலைமுறையிலே வந்து நான் அவர்களை விடுவிப்பேன் என்று சொன்னார். ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை. ஆகிய 15:14-16 வரைக்கும் நம்ம அவிதமாக வாசிக்க முடியும். அந்த 12 நித்திரையாக இருந்தால் அவன் காரியம் வந்தது. அது எதுக்கு அடையாளம் என்றால், உன் ஜனங்கள் மேல் அந்த உபத்திர காலம் வரும். அவங்க 400 உபத்திரப்படுவார்கள். இட்ஸ் அ டைம் ஆஃப் ட்ரபிள். அதன் மீது நான் அந்த ஜாதிகளை நியாயம் தீர்த்து அவளை மிகுந்த பொறுப்போடு புறப்பட பண்ணுவேன். இந்த வேலை வந்து யோசேப்பு அறிந்திருந்தான். இந்த வேலை, இந்த ப்ரோபசி, கத்த சொன்ன வார்த்தையை அங்கே அறிந்திருந்தான். இயேசு கிறிஸ்து ஒருபோதும் மாற மாட்டார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை மாறாது. கத்த சொன்னார்னு செய்வார். அதனால நான் அந்த உபத்திர காலம் வரும், அப்பொழுது அதன் முன்பு விடுவிக்கப்படுவீர்கள் என்று அந்த வார்த்தை ஆதாரமாச்சுன்னா கர்த்தர் நிச்சயமாக உங்களை சந்திப்பார். உயிர்த்தெழுதல் அங்கே நடக்கும். இது ஆபிரகாமுடைய எலும்புகளும் சாராவுடைய எலும்புகளும் மக்பேலா குகையண்டையில் அடக்கப்படப்பட்டிருக்கிறது. யோபின் கல்லறை அங்கதான் இருக்கிறது. அங்கேதான் ரெசரேஷன் நடக்கும். அதனால என் எலும்பை அங்க கொண்டு போயிருங்க. ஹல்லேலூயா. நான் உயிர்த்தெழுதல பங்கு பெற வேண்டும். பாத்தீங்களா, எவ்வளவு ஃபெய்த் இருந்து பாத்தீங்களா. ஜோசப் நியூ த ப்ரோபசி வாஸ் கமிங் டு பாஸ். அந்த தீக்க தரிசனமானது நிறைவேறும் என்பதை அறிந்திருந்தான். ஆண்டவர் ஆதியாகமம் 15 மோசே அந்த ஆபிரகாமுக்கு சொன்ன தீக்க தரிசனம் நிறைவேறும் என்பதை அறிந்திருந்தான். இதோ அவர்கள் வந்து எகிப்திலே வீடுத்தி வாழ மாட்டார்கள். அவனுக்கு ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்கு நியூ ஜெருசலேமில் ஒளி உள்ள பசுத்தவன் கூட நமக்கு சுதந்திரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம இந்த பாவியிலோடு இப்ப சுதந்திரத்தை பெற்றிருக்கிறோம். உலகம் இன்னைக்கு பாவிகளால் இருக்குது. நமக்கு ஏதோ 2 cents, 3 cents ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதோ நம்ம இந்த பாதியிலோடு சுதந்திரத்தை பெற்றுக்கிறோம். இது நிலையானது அல்ல. நம்ம சுதந்திரம் அங்கே இருக்குது. ஹல்லேலூயா. ஜோசப் என்ன செய்தார் என்றால், இந்த எல்லாத்தையுமே அறிந்தார். கர்த்தர் தன்னை ஒரு பாட்சாக பயன்படுத்தி, அந்த அந்நிய தேசத்துக்கு வருவதற்கு தன்னை ஒரு பாட்சாக பயன்படுத்தி, இந்த சந்ததி ஒளிஞ்சு போகாதபடி நம்மளை வச்சு ஆண்டவர் பாதுகாத்து இதோ நம்மளை வழி நடத்தி இருக்கிறார். இந்த ஜனங்கள் வந்து இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கிறாங்க. ஏன்ட்ட வந்திருக்கிறாங்க? எகிப்தில குடியேறி இருக்கிறாங்க. ஆனா பிந்து ஓத்திர காலம் வரும். அதன் பிந்து என்ன சொல்றால், அவனுக்கு விடுதலை கிடைக்கும். இப்படிங்கிறத அவன் அறிஞ்சிருந்தான். நம்ம இந்த இன்னைக்கு பைபிள் நல்லா அறிஞ்சிருக்கிறோம். இது வரைக்கும் என்ன நடந்துச்சு? ஃப்ரம் எட்டர்னிட்டி டு எட்டர்னிட்டி நமக்கு செய்தி தெரியும். எட்டர்னிட்டில இருந்து டைம் வந்து, டைம் வந்து எட்டர்னிட்டில மெர்ஜ் ஆக போகுது. அதனால ஃப்ரம் எட்டர்னிட்டி டு எட்டர்னிட்டி, ஃப்ரம் ஜெனிசிஸ் டு ரெவலேஷன், சத்தியம் நம்ம மனசுல இருக்குது. ஹல்லேலூயா. வெறும் பேப்பர்ல இல்ல, நம்முடைய ஹார்ட்ல இருக்குது. ஹல்லேலூயா. அவன் ஜோசப் எல்லாத்தையும் விளக்கமா அறிஞ்சிருந்தான். அவங்க பிகினிங்ல இருந்து, இல்ல ஏடல இருந்து இப்ப வரைக்கும் எது வரைக்கும், இது வரைக்கும் என்ன நடக்குது, இனிமேல் என்ன நடக்க போகுது என்பதை அறிந்தனால அவன் அவிதமாக சொல்ல முடிஞ்சது. வேற முறையாம எதுவும் சொல்ல முடியாது. ரேண்டமா எதையாவது பேச முடியாது. வேற தெரிஞ்சு நிச்சயத்தோட நம்ம சொல்லணும். ஹல்லேலூயா. He understood what God did for the people. Through him, அவன் மூலமாக கர்த்தர் என்ன செய்தார், எப்படி அந்த ஜனங்களை காப்பாற்றினார் என்பதை எல்லாம் அவன் அறிந்திருந்தான். ஜோசப்புக்கு அந்த நாலேஜ் இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இதோ இப்பொழுது ஆர்கனைசேஷன் வந்திருக்கிறது, அநேக ஆர்கனைசேஷன் வந்து அற்புதங்களை செய்கிறோம் சொல்லிட்டு ஜனங்களை வந்து ஏமாற்றுது. இந்த அற்புதங்களை செய்கிறோம் பெரிய பெரிய பில்டிங்கை கட்டுவது, ஜப கோபுரம் கட்டுறோம், வானகரத்தில் பெரிய பில்டிங், கோயம்புத்தூர்ல யூனிவர்சிட்டி, எல்லாம் கர்த்தர் அற்புதம் செய்கிறார், அற்புதம் செய்தார். ஆனா அவங்களுடைய போட்டோவையும் அவங்களையும் பார்த்தா உலகத்திலிருந்தே அவங்க விடுதலை ஆகல, எகிப்தில் தான் இருக்கிறார்கள். கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார், அற்புதம் ஜனங்களும் அங்கதான் போறாங்க. ஆனா ஆண்டவர் ஒரு ரியல் ப்ராஃபிட்டை கொண்டிருக்கிறார். ஹலலுயா. அந்த ரியல் ப்ராஃபிட் என்ன செய்யறார் என்றால் சாபனத்தை விட்டு வெளியே பாருங்க சொல்றாரு. சாபனத்தை விட்டு வெளியே வாங்க, உலகத்தை விட்டு வெளியே வாங்க, சோதோமை விட்டு வெளியே வாங்க, பாபிலோனை விட்டு வெளியே வாங்க, எகிப்தை விட்டு வெளியே வாங்க இப்படின்னு அழைக்கும் பொழுது அந்த போர்ல அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க ஜனங்களை பிரியப்படுத்துது, கவலைப்படாத கலங்காத கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார், கர்த்தர் எனக்கு அப்படி செய்தார், நான் ஜோமன்ன எனக்கு அப்படி கிடைச்சி, உங்களுக்கும் அவர் செய்வார், அவங்களை பத்தியே பாதி சாட்சி இருக்கும். இப்படி பெரிய காரியங்களை அவங்க ப்ரொபோஸ் பண்ணும் பொழுது ஜனங்கள் அதனால வஞ்சிக்கப்பட்டு போறாங்க. இது அவங்கிட்ட இருந்து செல்பிஷ் கெயின் அடைகிறாங்க. சில விதமான ஜென்றால் அங்க பலன்களை பெற்று அவர்கள் விதமாக வஞ்சித்துக் கொண்டிருக்கும் பொழுது ரியல் ப்ராஃபிட்டான அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. இவ்வளவு நாளும் மெமோரியல் தான் அங்கிட்ட இருந்துச்சு, ஆனா யோசேப்புடைய எலும்புகள் தான் அங்க இருந்தது. யோசேப்பு சொன்ன வார்த்தை, யோசேப்பு சேவியர், அதே போல ஜீசஸ் சேவியர். 2000 வருஷமாக ஏழு காலங்களாக அவர் சேவியர் சேவியர் என்று அறிந்தோம். இப்பொழுது ப்ராஃபிட் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது மோசஸ் வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இவ்வளவு நேரம் ஜோசப்ப தான் அவங்க அறிஞ்சிருந்தாங்க. ஜோசப்புடைய மன்னாரி இயேசுவின் கல்லறை ஒரு மன்னாரியெல்லாம் இருக்கிறது. இயேசு மறித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார், எல்லாருமே அறிக்கை பண்றாங்க. ஆனா ஒரு தீர்க்கதரிசி வந்தாருங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அந்த தீர்க்கதரிசி வரலன்னா டெலிவரன்ஸ் இல்ல, விடுதலை இல்ல. அதனால கர்த்தர் என்ன செய்தார் என்றால் அன்னைக்கு மோசம் காட்சியில வந்தது போல இன்னைக்கு கடைசி நேரத்தில் ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்? ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கிறது என்றால் அழுகி கொண்டிருக்கிறது. ரோட் இன் தேர் ஆர்கனைசேஷன். ஜனங்கள் பாவத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உலகம் அவர்களுக்குள்ளே பரிபூர்ணமாக இருக்கிறது. அவர் சாபனமானது அழுகிய ஒரு நிலைமையில இருக்கும் பொழுது அதிலிருந்து கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. செகண்ட் எக்ஸோடஸ் அப்படித்தான், தேர்ட் எக்ஸோடஸ் அப்படித்தான். ஃபர்ஸ்ட் எக்ஸோடஸ் வந்து செகண்ட் எக்ஸோடஸ் அண்ட் தேர்ட் எக்ஸோடஸ்க்கு ஒரு பேட்டர்னாக இருக்கிறது. எல்லாத்திலையும் நடக்கிறது மொத்தமா இப்ப நடந்துட்டு இருக்கு. ஆனா முதலாம் யாத்திரையில என்ன செய்யறது என்றால் அவங்க அந்த எகிப்தானது பாவத்திலே இருக்கும் பொழுது அதுல இருந்து அந்த ஜனங்களை வெளியே அழைத்தார். செகண்ட் எக்ஸாடஸ் வரும்பொழுது ஆர்கனைசேஷனை ஏற்படுத்தி இருந்தாங்க. வேதபாரு பரிசேயர் என்றதை ஏற்படுத்தினார். தீர்க்க தரிசிகள் அப்பொழுது இல்லை. வேதபாரு பரிசேயர் என்ற சாபனங்களை ஏற்படுத்தி அவங்க ஒரு கவுன்சில் வைத்திருந்தாங்க. ஜனவரியும் சங்கத்தை ஏற்படுத்தி இருந்தார்கள். நிக்கோதேமும் அந்த கவுன்சில் ஒரு மெம்பராக இருந்தான். இதோ பிலாத்தோடு ஐக்கியப்பட்டு அவங்க போய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்து பிலாத்து கவர்மெண்டோடு ஐக்கியப்பட்டிருந்தாங்க. கவுன்சில் அண்ட் கவர்மெண்ட் எல்லாமே அங்கே இருந்துச்சு. ஆனா கர்த்தர் என்ன செய்கிறார்? இது மனுஷனால சாபனத்தால ஏற்படுத்தப்பட்டது. ஆனா கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் காட்ஸ் பிசினஸ் எவ்விதமா இருக்கிறது, ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டு அந்த மனுஷனோடு தேவன் ஐக்கியமாயிருந்து அவர் அங்கே விடுதலையை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. மனுஷனை ஒரு கவுன்சில் ஏற்படுத்துகிறான், கவர்மெண்டோடு கூட போய் ஐக்கியப்பட்டு அவன் கிறிஸ்தவ சாபனங்களை பாதுகாக்க வேண்டும் என்றது அவனுடைய பிளான். அது அப்படிதான் எல்லா சாபனமும் இருக்கிறது. ஆனா கர்த்தர் வந்து அவிதமாக மனுஷனுடைய பிளான் படி இல்ல, அவர் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டு அவனோடு கூட அவர் இணைந்திருந்து அவனும் அவரும் ஒன்றாக இருந்து மாத்தை வெளிப்படுத்தும் பொழுது விடுதலை வருகிறது. ஹல்லேலூயா. God's business operates by man in union with God. கவர்மெண்டோட ஐக்கியம் அல்ல, மேன் இன் யூனியன் வித் காட். ஹல்லேலூயா. வேர்ல்டு கவுன்சில் ஆப் சர்ச்சஸ் அல்ல, WCC அல்ல. இதான் என்றால் யூனியன் வித் காட். காட் டசன்ட் டூ எனி திங் அன்லஸ் ஹி ஃபர்ஸ்ட் கம்ஸ் இன் டு யூனியன். ஒரு மனுஷனோடு தேவன் வந்து இணையாத பட்சத்தில் அவர் என்ன காரியத்தையும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. தொகையில் அங்க ஜெபிக்கும் பொழுது இதை கத்தர் அங்க வந்து பிரதர் பிரணாமோடு இணைஞ்சார். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில் என்ன ஏன் வினோதமாக இருக்கிறது? உன் வாழ்க்கை ஏன் வித்தியாசமாக இருக்கிறது, உனக்கு ஏன் தரிசனங்கள் வருகிறது என்று எனக்கு என்றால் அவருடைய ஊழியத்தின் அழைப்பை சொல்லும் பொழுது அன்றைக்கு God and man in union, hallelujah, செய்தி வந்தது, விடுதலை கிடைத்தது, கர்த்தர் பெரிய ரட்சிப்பை கொண்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கும்? அதே போல இதுவரைக்கும் அவர் யோசேப்பு எழுந்தார், அவர் வந்து நம்மளை காப்பாற்றினார், யோசேப்பின் எலும்பு இருக்கிறது, இதுதான் வந்து என்றால் சீக்கிரமா நமக்கு விடுதலை கிடைக்கும். அதே போல தான் சாப்பிட நினைச்சுக்கா, இயேசு ரட்சகராக இருக்கிறார், நம்ம ரெண்டாம் வரிகளே நம்ம மேல போயிருவோம் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு ப்ராஃபிட் வந்தா தானே விடுதலை கிடைக்கும்னு அவனுக்கு தெரியல. ஒரு மனுஷனோடு தேவனை இணைந்து அவருக்கு அவங்க சாபனங்களை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். கவர்மெண்டோடு இணைந்து எல்லா உலகத்தையும் உள்ள வச்சுக்கொண்டு தங்களை கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். இது அது அழுகின நிலைமையில இருக்கிறது, ரோட்டன் கண்டிஷன்ல அது இருக்கிறது. ஆனா கர்த்தர் ஒரு மனுஷனு வந்து தன்னை கர்த்தருக்கென்று 100% ஈல்ட் பண்ணும் பொழுது, அந்த மனுஷனை அனாயின் பண்ணி ஆண்டவர் கிரியை செய்யும் பொழுது அது அற்புதமான காரியம். ஹல்லேலூயா. அதனால அந்த மனுஷன் மூலமாக இந்த உலகத்தை அழிப்பதற்கு முன்னதாக ஒரு யாத்திரையை கொண்டு வருகிறார். ஆமே. அப்பொழுது உலகம் எப்படி இருக்கும்? உபத்திர காலத்திலே இருக்கும். இப்ப என்ன உபத்திர காலம் வரப்போகுது? 10:24-21 வாசிக்கிறோம்.
ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாகும்.
உலகம் உண்டானது முதற்கொண்டு இதுவரைக்கும் இல்லாத உபத்திர காலம் வரும். அடுத்த வாசிக்கலாம்.
அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை, தெரிந்து கொள்ளப்பட்டவர் நிமித்தமோ அந்த நாட்கள்
அந்த நாட்கள் குறைக்கப்படும். In those days should be shortened. அப்படி அந்த நாள் நீடிச்சுன்னா ஒருவரும் தப்பி போவதில்லை. ஆண்டவர் வந்து குயிக் ஒர்க் பண்ண போகிறார், நாட்களை குறைக்கப் போகிறார். ஹல்லேலூயா. இதே மாதிரி உலகம் நீடிச்சுன்னா உலகத்தில் மனுஷன் வாழ முடியாது. பசுத்தவான்கள் தான் வாழ முடியாதுன்னு இல்ல, ஒருத்தரும் உலகத்தில் வாழ முடியாது. ஸ்கூல் ஒரு ஸ்கூலும் இன்னொரு ஸ்கூலும் சண்டை போடுது. பேப்பர்ல வாசிக்கிறேன், ஒரு காலேஜும் இன்னொரு காலேஜும் ஸ்டூடெண்ட்ஸ் சண்டை போடுறோம், அந்த காலேஜை சேர்ந்தும் இந்த காலேஜை அடிக்க வரும். இது என்ன படிக்க இடத்துல அந்த மாதிரி வேலை என்ன சொன்ன, பிள்ளைகள் வந்து அங்க படிக்க போகுது, பெண் பிள்ளைகள் படிக்க போகுது, இதோ ஹாஸ்டல்ல தங்கி இருக்கும் பொழுது அவங்கள ரேப் பண்ணி என்ன செய்ய இருந்தால் அந்த பிள்ளைகளை வந்து இத சாகுது. அது இதெல்லாம் அந்த காலத்துல உண்டா? எஜுகேஷன் இன்னைக்கு என்ன சேர்ந்தால் இந்த அளவுக்கு இன்னைக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆனா உலகத்தினுடைய பைனான்சியல் பொசிஷன் ஆனது வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. டாலர் மதிப்பு, நம்ம இந்தியா ரூபாய் மதிப்பு கம்மி ஆகிட்டே போகுது. தீவிரவாதிகள் இப்பொழுது எங்கு வந்திருக்காங்க? ஐஎஸ் தீவிரவாதிகள் இந்தியாவிலே இருக்கிறார்கள். பாகிஸ்தான் தீவிரவாதிகளை விட ஐஎஸ் தீவிரவாதிகளால தான் இந்தியாவுக்கு அதிக ஆபத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, உலகத்திலே பூமி எதிர்ச்சிகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இத்தாலியில பூமி எதிர்ச்சி ஏற்பட்டு எத்தனை பேர் செத்து போனார்கள்? 250 பேர் செத்து போனார்கள். நேற்று தினத்தில் வாசித்தேன், இனி எத்தனை பேர் செத்து போனாங்கன்னு தெரியல. அதனால பருவநிலை மாறுகிறது, பூமி அதிக உஷ்ணம் அடைகிறது, பனி பிரதேசங்கள் உருகி வருகிறது, எல்லாமே வாதிகள் நம்ம மத்தியில் நடந்து. ஏன் அதெல்லாம் நடக்குது? இதோ ஏஞ்சல் வந்து இன்னைக்கு வந்திருக்கிறார், பலமுள்ள தூதன் இறங்கி வந்திருக்கிறார், வித் புக் இன் ஹிஸ் ஹேண்ட். ஹல்லேலூயா. இதோ புக்கோடு கூட வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க எங்க இருக்கிறீன்னு அவருக்கு தெரியும், உங்களுடைய பேர் என்னன்னு தெரியும். இதோ நீங்க ஒரு பேர் அவர் அறியாம இருந்தாலும் God knows you. இதோ கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். ஆமென். உங்களை எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும், உங்களுக்கு எப்படி ரட்சிப்பை உயிர் மீட்சியை கொண்டு வர வேண்டும், மாற்றில கொண்டு வர வேண்டும் என்று அவருக்கு தெரியும். ஆமென். இப்பொழுது ஆண்டவர் பீரியடை ஷார்டன் பண்ணி கொண்டிருக்கிறார். இதே நாள் நீடிச்சுன்னா உலகத்தில் மனுஷன் வாழ முடியாது. பாவம் அக்கிரமம் அதிகம், கொலைகள் அதிகம், இதை திருடு அதிகம். ரயில்ல ஓட்ட போட்டு அதை திருடிதான் கண்டுபிடிக்க முடியல. இன்னும் சில கொலைகள் மர்மமா இருக்கிறது, போலீஸால கண்டுபிடிக்க முடியல. இதுல இந்த சிச்சுவேஷனை கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இத ஜார்ஜ் வாஷிங்டன் வந்தாலும் ஆப்ரஹாம் லிங்கன் வந்தாலும் அமெரிக்காவை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதே போல நேரு வந்தாலும் இத மகாத்மா காந்தி வந்தாலும் இந்தியாவை திருத்த முடியாது. இது இன்னும் மோசமாக போமே விட இதோட நல்லா மாறாது. உலக அதீதமாக இருக்கிறது, டினாமினேஷன் லவோதிக்காவின் நிலைமை அடைஞ்சிருக்கிறது. இது ஆண்டவர் இந்த நாளை குறைச்சிடாது. எல்லா உலகத்தில் நடக்க மாதிரி நடந்துட்டு இருக்கும். ராட்சஸ் திடீர்னு வந்து எல்லா பாசம் இன்னும் அடையாளம் வருந்தேன். அடையாளம் தான் வந்துட்டு இருக்குது. அடையாளத்துக்கு மேல அடையாளத்தை ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். வருகின்ற அடையாளத்தை நம்ம பார்க்கிறோம். இது உபத்திர காலம். இன்னைக்கு யாத்திரமா பதினோரு ஆயிரத்துல வந்திருக்கிறோம். கடைசி வாதை ஊற்றப்பட வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. சங்காரம் வரப்போகிறது. அந்த சங்காரத்துக்கு முன்னாலே நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். எல்லா வாதைகளும் நைன் பிளேக்ஸ் ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கு. இப்பொழுது நைன் பிளேக்ஸ் ஊற்றப்பட்டாகிவிட்டது. இப்ப டென்த் பிளேக் மட்டும்தான் வரல. அவிதமான ஒரு நேரத்தில் இருக்கும். உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் அதை உறுதிப்படுத்துகிறது. ஆமீன். மனுஷன் என்ன செய்வான் என்றால், இதே மாதிரி பூமி எழுச்சி வந்திருக்குது, இதே மாதிரி என்ன செய்தால் பூமி வெப்பம் ஆயிற்று, நம்ம அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு இதை செய்யலாம் அதை செய்யலாம். ரேடியேஷன் வந்திருக்கிறது. பாக்தாத்தில் வந்து ஈராக்கில் வந்து பாம்ப்ஸ் போடப்பட்டு அங்க ரேடியேஷன் அதிகம் இருக்கிறது. அணு உலகில் பாதிக்கப்பட்டு ஜப்பான் வந்து அணு உலகில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு சுனாமியில பாதிக்கப்பட்டு இது அணு அணிஞ்ச ரேடியேஷன் உலகம் முழுசும் ரேடியேஷனா இருக்கிறது. பலவிதமான வியாதிகள் வருது. பொல்யூஷன். ஒவ்வொரு வீட்லையும் ஒருத்தர் ரெண்டு ரெண்டு வண்டி வச்சிருக்கிறாங்க. என்ன ஏற்படும்? அதனால எவ்வளவு பொல்யூஷன் ஏற்படும்? வண்டி வாங்குறத ஸ்டாப் பண்ண முடியுமா? இன்னும் நிறைய தான் வாங்குவாங்க. நீங்களும் வாங்குவீங்க, நானும் வாங்குவேன். அதை ஸ்டாப் பண்ண முடியுமா? உலகம் இன்னைக்கு தீட்டுப்பட்டு மாசுபட்டு போய்விட்டு வாதைகள் ஊற்றப்பட்டாயிட்டு. இன்னும் ஒன் மோர் பிளேக் தான் இருக்கு. பதினொன்னாவது இதுவரைக்கும் அவன் இருதயம் கடினப்பட்டது, இனிமே அவன் கடினப்பட முடியாது, போக விட்டுருவான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். தேர் இஸ் காட் ஹூ கேன் மீட் யுவர் நீட்ஸ். இதை கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஏனென்றால் கர்த்தர் இந்த காலத்தில் ஒரு தீக்கு தேசியை அனுப்பியிருக்கிறார். நம்ம அதை பிலீவ் பண்றோம். எத்தனை பேர் பிலீவ் பண்றோம்? கர்த்தர் செய்யற காலம் இந்த நேரத்தில் காட் இன் யூனியன் வித் மேன். ஆண்டவர் ஒரு மனுஷனோடு ஐக்கியப்பட்டு தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தியிருக்கிறார். இது நமக்கு ராப்சரை கொண்டு வரும், விடுதலை கொண்டு வரும். நம்மை விடுவிப்பதற்காக, இந்த பாவ உலகத்திலிருந்து விடுவிப்பதற்காக, இந்த மலிந்து போற இந்த மாம்ச சருந்து நம்மை விடுவிப்பதற்காக. இது ஒரு பெஸ்ட் கேஸ், புழுக்கள் நிறைந்த வீடு, பாக்டீரியா ஜெர்ம்ஸ் எல்லாமே இருக்குது. இதிலிருந்து நம்மை விடுவிப்பதற்கு ஆண்டவர் ஒரு தீக்கு தேசியை கொண்டு, அந்த தீக்கு தேசி தேவனோடு இணைந்திருக்கிறார். ஹல்லேலூயா. மோசே அக்னி சமூகத்தில் தேவனோடு கூட இணைந்தால் அமிதமான ஒரு தீக்கு தேசிய ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். உலகம் இதை அறியல. ஆனா அதை சாமர்த்தியாரங்க அறிவாங்க. பூமியை வச்சு வருது, அது வருது, இது வருது, அதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. ஆனா கர்த்தர் ஒரு தீக்கு தேசிய அனுப்பினாருங்க சொல்ல தெரியாது. அதனால அவங்களுக்கு விடுதலை கிடையாது. இன்னைக்கு கர்த்தர் அங்க தீக்கு தேசிய வந்து என்ன சென்றால், கர்த்தர் நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. God who can meet your needs. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்து தீக்கு தேசி வரும் பொழுது கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்க வந்திருக்கிறார். ஆமென். எப்பொழுது ஆண்டவர் நம்முடைய தேவையை சந்திப்பார்? நம்முடைய இதயத்தை கர்த்தருக்கு திறக்கும் பொழுது. ஹல்லேலூயா. யூ கேன் ஓபன் யுவர் ஹார்ட் அண்ட் லெட் ஹிஸ் வேர்ட் கம் இன். நீங்க வந்து உங்களுடைய இதயத்தை திறந்து அவருடைய வார்த்தை உள்ள வரும் பொழுது உங்களுடைய தேவையை ஆண்டவர் சந்திப்பார். ஆமென். அவர் நமக்காக என்ன செய்தார் என்பதை நாம ரிலேட் பண்ண வேண்டும். கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காக என்ன செய்தார் என்பதை நம்முடைய லைஃப் சம்பந்தப்படுத்தி பார்க்கும் பொழுது அப்பொழுது நமக்கு அவருடைய வார்த்தை கிரியை செய்யும். ஆமென். அவர் எல்லா சிச்சுவேஷனையும் மாற்ற முடியும். ஏனென்றால் நத்திங் இஸ் டூ ஹார்ட் ஃபார் ஹிம். ஹல்லேலூயா. அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? சிலுவையில் மறிக்கும் பொழுதே நம்ம அவர் நினைத்திருந்த ஒரு சந்ததி கடைசி காலத்திலே ஒரு ஸ்பெசிபிக் ஜெனரேஷன் வரும், அவங்க என்னுடைய வார்த்தையை விசுவாசிப்பார்கள். இதை அவர்கள் தங்களுடைய லைஃபை வந்து கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பார்கள் என்று அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம லைஃபை குறிச்சு பல பிளான் பண்ணலாம். நீங்க உங்க லைஃபை குறிச்சு பிளான் பண்ணிருக்கலாம். ஆனா அநேகம் அது தோல்விதான் அடைஞ்சிருக்கும். நீங்க இருக்கிற வாலிப சகோதர சகோதரர்கள் வந்து உங்க லைஃபை குறிச்சு நீங்க பிளான் பண்ணலாம், நான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், ஆனா அது சக்சஸ் ஆகுமா? நம்ம பிளான் போடுறோம், ஆனா கர்த்தர் நம்மை குறித்து ஒரு பிளான் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அந்த பிளான் நிறைவேறணும். என்னை எதற்காக பிடித்தீரோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாக தொடருகிறேன். ஹல்லேலூயா. என்ன நீர் உலகத்தில் கொண்டு வந்திருக்கிறீர்? என்ன குறிச்சு ஒரு பிளான் இருக்கிறது. அந்த பிளானை எனக்கு தெரியப்படுத்தும். அந்த பிளானுக்கு என்னை ஒப்புக் கொடுக்குறேன்னா நீங்க நினைக்கிறத விட ஆண்டவர் மேலான சான்று கொண்டு போவோம். இல்ல நான் அப்படி செய்ய போறேன், இப்படி உலகத்தின் மக்கள் டாக்டராக போறேன், இன்ஜினியராக போறேன், நான் வந்து பைலட்டா மாற போறேன், ஐஏஎஸ் ஆபீசரா. ஒன்னும் தப்பு இல்ல, இதோ அவங்க சொல்றாங்க. ஆனா நம்ம என்ன ஜெபிக்கணும்? என்ன குறிச்சு ஒரு பிளான் இருக்குது. யார் லைஃப நீர் தான் அமைக்கணும். நான் அமைக்க கூடாது, நீர் அமைக்கணும். என்ன குறிச்சு ஒரு பிளான் இருக்கிறது. அப்படி நீங்க வந்து அதை எனக்கு வெளிப்படுத்தும், அந்தவரை அதை எனக்கு தெளிவுபடுத்தும், என்ன நீர் அந்த சாணத்துக்கு கொண்டு போகணும்னா நினைக்கிறத விட அந்த டாப்ல கொண்டு போ. நீங்க நான் அப்படி ஆகிற இப்படி ஆகுதுன்னா நினைக்கிறத டவுன்ல கொண்டு போயிருது. Lord, let me in your will. ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி நடக்கும். Reveal your plan to me. உங்களுடைய திட்டத்தை எனக்கு வெளிப்படுத்தும். You will find out you are going to have success. அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஜெயமாயிரும். என்ன குறிச்சு ஆண்டவர் ஒரு நான் ஒரு பாஸ்டரா வரணும்னு ஆண்டவர் திட்டம் வச்சிருக்கிறார். நான் பின்பு ரொம்ப நாளைக்கு பிறகு ரியலைஸ் பண்ணேன். பின்பு சப்மிட் பண்ணும் பொழுது இதை என்னுடைய என்ன குறிச்சு அவருடைய பிளான் அதுதான் எனக்கு உறுதியாகிவிட்டது. உங்களை பாருங்க ஆண்டவர் வந்து எழுதுகிறார் என்றால் எதுவுமே அவருக்கு இம்பாசிபிள் கிடையாது. அதே போல உங்கள் எல்லாரும் குறித்து ஒரு திட்டம் இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளை குறித்து அந்த திட்டம் இருக்கிறது. நம்ம அப்படி ஜெபம் பண்ணா அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கும்? இப்ப லாஸ்ட் பிளேக்கை நீங்க கவனிக்கும் பொழுது எக்ஸடஸ் வந்து இஸ் எ புக் ஆஃப் ரெடெம்ஷன். எக்ஸடஸ் இன் ஜென்ரல் காட் சென்ட் எ ப்ராஃபிட் யாத்ரா முதலே கர்த்தர் ஒரு தீக்கதரிசி அனுப்பினார். உலகம் அதை அறியவில்லை. எல்லா இடத்தையும் பார்க்கிறான். நான் தீக்கதரிசி அனுப்புறதை அறியவில்லை. ஆனால் அவனுக்கு விடுதலை கிடையாது, ராப்சர் கிடையாது. சாமர்த்தி பீப்புள் நைஸ் பீப்புள் சொல்லக்கூடாது. சொன்னா நீங்க உங்களுக்கு சத்தியம் தெரியலன்னு அர்த்தம். ஏதோ தனிப்பட்ட முறையில் நைஸ் பீப்புளா இருக்கலாம். ஆனால் வந்து தேவனுடைய பார்வையிலே அவர்கள் வந்து வார்த்தையை புறக்கணித்தவர்கள். ஹலலூயா. காட் ஸ்லூ த லேம். யாத்ராமத்திலே கர்த்தர் ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த ரத்தத்தினாலே மீட்பை கொண்டு வந்தார். ஹலலூயா. பின்பு அந்த தலைப்பிள்ளை சங்காரம் வந்து அந்த எகிப்தி தேசத்தை அவர் நியாயம் தீர்த்தார். இதெல்லாம் யாத்ராமத்திலே. அதே மாதிரி கருணா பெயர் கர்த்தர் ஒரு திகி தேசி அனுப்பியிருக்கிறார். ஹலலூயா. இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்திருக்கிறார். ஹலலூயா. நமக்கு ரெடெம்ஷன் கிடைச்சிருக்கிறது. ஹலலூயா. உலகத்தை அவர் நியாயம் தீர்க்க முடியாது. சுப்ரீம் ஜட்ஜா வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? எக்ஸடஸ் என்ன அர்த்தம்? கோயிங் அவுட். யாத்திரை என்றால் கோயிங் அவுட். நல்ல திருவள்ளூர் போயிட்டு வரும்பொழுது அந்த வழியா பார்க்கும் பொழுது எல்லாம் நடந்து நடந்து போறான். சோப்பு வெட்டி கட்டிக்கிட்டு காலில் செருப்பு கிடையாது, வெயில் நல்லா அடிக்குது. நடந்து போறான், மணிக்கணக்கில் நடந்து போறான். அதே போல ஒரு நாள் அங்க சேர்ந்தா பெருங்குளத்தூர் வழியா வரும்பொழுது அங்க நடந்து போறான். அவனும் வெறுங்காலோட நடந்து போறான். என்ன யாத்திரை பண்றாங்களாம். விக்கிரங்களை தேடி பிரயோஜனம் இல்லாம காலத்தையும் நேரத்தையும் வீணா கடத்தி வாழ்க்கையை வீணாக்கி யாத்திரை பண்ணி பைபிள் அழகா யாத்திரை எழுதி வச்சிருக்கு. ஹலலூயா. பாத யாத்திரை போற பாத யாத்திரை போன ஆசீர்வாதிகள் பாத யாத்திரை போறாங்க. இதோ விக்கிரங்களை வழிபடுறவங்க நிறைய யாத்திரை பண்றாங்க. ஆனா இந்த பைபிள் எழுதிக்கிற யாத்திரை தான் உண்மையான யாத்திரை. ஹலலூயா. எத்தனை யாத்திரை இருக்குது? மூன்று யாத்திரை இருக்குது. ஹலலூயா. நம்ம எந்த யாத்திரை இருக்கோம்? தேர்ட் எக்ஸடஸ். எக்ஸடஸ் மீன்ஸ் the going out. நம்ம இந்த உலகத்தை விட்டு நம்ம போறோம். ஹலலூயா. வருஷ கணக்காக அவர்கள் வந்து அந்த யோசேப்புடைய எலும்பு கூட்டு தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்பொழுது ஒரு ப்ராபட் வந்திருக்கிறார். ஹலலூயா. இட் இஸ் டைம் டு கம் டு த கண்டிஷன். அந்த அந்த நிலையில இருந்து அவங்க வெளியே வர வேண்டிய நேர் அந்த போன்ஸ பார்த்தாங்க. இப்பொழுது என்ன செய்யறாரு என்றால் அந்த ப்ராபட் வந்து அவங்களுக்கு அந்த போன்ஸ பற்றி சொல்லுகிறார். அச்சீவ்மெண்ட் ஆப் ஜோசப் பற்றி சொல்லுகிறார். யோசேப் ஒரு தீக்கு தரிசியா இருந்தார். இதோ ஆபிரகாம் சொன்ன தீக்கு தரிசனத்தை அவர் பிலீவ் பண்ணார். அவர் மூலமா ஆண்டவர் நம்மளை எகித்து கொண்டிருக்கிறார், நம்மளை பாதுகாத்திருக்கிறார். இப்பொழுது அவர் நீங்க இந்த அந்த தேசத்துக்கு போவீங்க அப்படின்னு சொன்னதுக்காக கர்த்தர் என்னோடு கூட ஐக்கியப்பட்டு என் மூலமா அவங்களை விடுதலைக்கும்படியாக என்னை அனுப்பியிருக்கிறார். ஹலலூயா. அந்த ஜோசப்புடைய அச்சீவ்மெண்ட் அவங்களுக்கு என்னன்னு தெரியல. ஆனா இப்பொழுது இந்த தீர்க்கதரிசி வந்து தான் அதை விளக்கம் கொடுக்கிறார். ஹலலூயா. அதே போல 2000 வருஷமா இயேசு மரித்தார், இயேசு மரித்தார், பாவங்களுக்காக உனக்காக மரித்தார், உனக்காக மரித்தார். இதை அவருக்காக அவங்க சொல்ல முடியும். இன்னைக்கு ஒரு தீர்க்கதரிசி வந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில நமக்கு என்னத்தை சம்பாதித்தார். ஹலலூயா. நம்மளை ஒருபோதும் பாவம் செய்ய மாற்றியிருக்கிறார். நமக்கு ஹீலிங் சம்பாதித்திருக்கிறார். எல்லாத்தையுமே கல்வாரியில சம்பாதித்திருக்கிறார். ஹலலூயா. இட்ஸ் ஆல்ரெடி பினிஷ்டு. ஹலலூயா. நீங்க ஜஸ்ட் பிலீவ். நீங்க அதை விசுவாசித்தால் நீங்க தேவனுடைய மகிமை காண முடியும். இது அவர் அதை ப்ரூவ் பண்ணி காமிச்சார். அதே போல மோசஸ் வந்து அந்த ஜோசப் அச்சீவ்மெண்ட் வந்து அவங்களுக்கு விளக்கி காண்பிக்கும் பொழுது அவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. ஹல்லேலூயா. ஃப்ளேக் ஆஃப் லோகஸ்ட் அங்க வருகிறது. 8வது பாதை வந்து லோகஸ்ட் வெட்டிக்கிளிகள். 9வது வந்து டார்க்னஸ் அங்க டாக்டர் லாஸ்ட் பிளேக். 10th பிளேக் வந்து டெத், மரணம். ஃபைனல் பிளேக் வாஸ் அபவுட் டு ஹிட் த லேண்ட். கடைசி பாதை வந்து இப்பொழுது தாக்க வேண்டிய நேரம். ஏன் இந்த பாதைகள் எல்லாம் வந்தது? ஏதாவது அங்க ஆந்திரா சேர்ந்த அந்த கிருமிகளை பரப்பி விட்டுட்டாங்களா, அல்லது ஏதாவது தொற்றியாதிகளை பரப்பி விட்டா, பிளேக்ஸை கொண்டு பரப்பி விட்டுட்டாங்களா? இல்ல, தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்தது நிமித்தமாக. ஹல்லேலூயா. The troubles are filled up the land because of the rejection of the word of God. Hallelujah. தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்தது. தேவனுடைய வார்த்தையை யார் புறக்கணித்தார்? பார்வோன் புறக்கணித்தான், அந்த எகிப்து ஜனங்கள் புறக்கணித்தார். பார்வோன் எதுக்கு அடையாளமா இருக்கான்? சாத்தானுக்கு அடையாளமா இருக்கிறார். எகிப்து வந்து விக்கிரக நாராணை நிறைந்தது, விக்கிரகங்கள் நிறைந்தது. எகிப்து ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமையாக வைத்திருந்தார்கள். எகிப்து வந்து எழுதென்றால் அவனுடைய ரூலர் அந்த பாரோ வந்து டிஃபைட் காட், தேவனை வந்து மறு தூசித்தான். அவர் யார்? அவர் சொல்றதுக்கு நான் கேட்க, அவர் யார்? நான் போகவிட மாட்டேன், எனக்கு பவர் அதிகம் இருக்குது, அவரை விட எனக்கு பவர் இருக்குது, நான் போகவிட முடியாது. அவர் யார்? அவர் சொல்ற கேட்கறதுக்கு நான் அவர் சொல்ல கேட்கறதுக்கு அவர் யார்? அஞ்சாவது யார் ரெண்டாம் வசந்த வாசிங்க.
அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதுக்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போகவிடுவதில்லை.
அவர் யார் என்று சொன்னான்? நான் கர்த்தரை அறியேன், கர்த்தர் பற்றி எனக்கு தெரியாது, நான் போக விட மாட்டேன்னு சொன்னான். இதயத்தை கடினப்படுத்தினார். சாத்தானுக்கு அடையாளமா இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் மேல ஏன் பிளேக்ஸ் வந்தது? The flakes came because of the rejection of the vindicated messenger. தேவனால் உறுதியாக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசியை புறக்கணித்ததினாலே. மெசேஜ் தட் காட் ஹஸ் சென்ட் டு தம், கர்த்தர் அவளுக்கு அனுப்பின செய்தியை புறக்கணித்ததினாலே அவளுக்கு என்ன ஏற்பட்டது? ஜட்ஜ்மெண்ட் வந்தது. காட் டஸ் நாட் சென்ட் ஜட்ஜ்மெண்ட் விதவுட் ஃபர்ஸ்ட் வார்னிங் தம். கர்த்தர் வந்து எச்சரிக்காதபடி நியாய தீர்ப்பை அனுப்ப மாட்டார். முதல்ல வெளிச்சத்தை அனுப்பினார். ஜனங்கள் வெளிச்சத்தை பார்க்கணும், இருளத்தான் அதிகமா நேசிக்கிறாங்க. அதனால்தான் அவங்களுக்கு நியாய தீர்ப்பு வரும். இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வரும்போது வெளிச்சமாயிருந்தார். ஜனங்கள் வெளிச்சத்தில் பராதபடி அந்த இருளை தான் நேசித்தாங்க. யோவான் 3:19 வாசிக்கலாம். யோவான் 3:19,
ஒளியானது உலகத்திலே வந்திருந்தோம், மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதரா இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே. அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு
அவனுக்கு ஏன் ஆக்கினை தீர்ப்பு வந்து ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புவது? ஒளியை பார்க்கலாம் இரு. இயேசு கிறிஸ்து உலகம் வரும்பொழுது ஒளியா இருந்தார். ஜனங்கள் வந்து அந்த வேலைப்பாடு பரிசேரதா சேர்ந்து கொண்டாங்க. ஒளியை அவங்க நேசிக்கல. அதே போல இந்த நேரத்துக்குரிய செய்தியானது மனவாட்டி மேல வெளிச்சம் பிரகாசிக்கிறது. ஹல்லேலூயா. உலகத்தில் 700 கோடி மக்கள் இருக்கிறாங்க, ஆனா ஒரு சிறு கூட்டத்தின் மேல வெளிச்சம் பிரகாசிக்கிறது. இந்த கல்வரி சேர்ந்த நாட்டில் மேல வெளிச்சம் பிரகாசிக்கிறது. ஹல்லேலூயா. ஆனாலும் ஜனங்கள் சாபனத்துக்கு தான் அந்த சாபர இருளில் போய் தான் மறந்துக்கிடுவாங்க. இந்த வெளிச்சத்துக்குள்ள வரமாட்டாங்க. கல்லுக்கடியில தேழு பூராலாம் இருக்கும், கல்லை தூக்குனா அந்த வெளிச்சம் வந்துடும், உடனே ஓடுவது. இந்த விஷ ஜந்துக்கள் எல்லாம் இருளில் போய் தான் மறையும், வெளிச்சத்தை பார்த்தா ஓடும். அதெல்லாம் விஷ ஜந்துக்கள் பாதிகள். வார்த்தைகள் வெளிச்சத்தை காமிச்சா வெளிச்சத்தில் வரமாட்டாங்க. அவங்களுக்கு டிவி பார்க்கலதான் சந்தோஷம். ஒரு சகோதரன் சொன்னேன், சர்ச்சைக்கு வா சர்ச்சைக்கு வான்னு 10 வருஷம் சொல்லியும் ஒரு நாளும் சர்ச்சைக்கு வருது கிடையாது. டிவியை பார்க்காதனா டிவி வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறது. என்ன ஏற்படும்? சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, கணவன் மனைவி பிரிஞ்சு போறது. காரணம் என்ன? சத்தியத்தை நேசினா அதுக்கு அதை தான் நேசிக்கிறேன், அந்த டிவியை தான் பார்க்கும். சர்ச்சைக்கு வந்து உட்கார்ந்து ஒப்பு கொடுக்க மனசு இல்லை. ஆனா ஒளியை பார்க்கல, இருளத்தான் ஜனங்கள் விரும்புகிறார்கள். அதனால்தான் அவங்க மேல ஆச்சரியம் வந்தது. இதை மோசஸ் மூலமா செய்தி வரும்பொழுது மோசஸ் செய்வாங்க, பாபன் செவி கொடுக்கல, அந்த ஜனங்களும் செவி கொடுக்கல. அதனால்தான் வாதை வந்தது. வாதைகள் வரும்பொழுது எப்படி இருக்குன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் தண்டனை கொடுக்கிறார். பாபன் தான் நேசிக்கிற புத்தனை சிச்சிக்கிறது போல நம்ம சிச்சிக்கிறார். எதுக்காக? லைன புய்த போயிடு, நீ வார்த்தை ஒழுங்கல வா அப்படின்னு சொல்றதுக்காக. வார்த்தையின் ஒழுங்கல வாங்கிறதுக்காக தான் பாஸ்டர் கூப்பிட்டு ஆலோசனை சொல்றார். ஆனா சொல்லிட்டாங்க, என்னுடைய என்ன சென்றால் நான் இதுல இருந்து சர்ச்சைக்கு வரல. என்ன இருள பண்ண? இருள நேசிக்கிறார், தேசித்தனத்தை நேசிக்கிறார், தேசித்தனத்துக்கு போகுது. என்ன நம்ம செய்ய முடிய போகுது? அதனால என்ன சொன்னா, நம்ம லைன் அப் பண்றதுக்காக நம்ம சில ஆலோசனை சொன்னா, இவங்க ஆத்மா கெட்டு போக கூடாது லைன் அப் பண்ணா, அரசாக வச்சுட்டு அவங்க இருளுக்குள்ள போயிடுவாங்க. அவங்களுக்கு நியாய தீர்ப்பு வந்து அவங்களதான் அதை அனுபவிக்கணும். பாஸ்டர் அன்னைக்கு சொன்னார நீ போயிருந்தா அப்படி வந்திருக்குமா? அது அன்னைக்கு தெரியாது. உன் சரீரம் உருவழியும் பொழுது இதெல்லாம் என் போதகர் சொல்ல நான் கேட்காமல் எனக்கு ஆலோசனை சொல்ல எல்லாரையும் நான் வந்து வெறுத்தேனே என்று அன்னைக்கு புலம்ப வேண்டியது. பாவிகளுக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கிறது, தேவண்ட பிள்ளைகளுக்கு சிச்சை கிடைக்கிறது. ஏன் சிச்சை கிடைக்கிறது? நம்ம லைன் அப் வித் கத்தருடைய வார்த்தையோடு நம்ம லைன் அப் ஆகிறதுக்காக. ஆனா பிசாசின் மக்களுக்கு தங்களுடைய கிருபையினாலே அவங்க வீணாக்கி போடுகிறார்கள். டிவி பார்த்து உலக இச்சையிலும் பாவ இச்சையிலும் விழுந்து இதோ அவள் வந்து இருந்தால் பணத்தை அநியாயமாக சம்பாதித்து எல்லா உலக சந்தோஷம் அனுப்பி வட்டி கொடுத்து பணத்தை வாங்குறது, டிவி பார்க்கறது, இதோ ஜுவல்ஸ் போடுறது, பூ வச்சு கொண்டு போறது, எல்லா விதமான காரியங்களையும் வார்த்தைக்கு முரணா வேணும்னே செய்வாங்க. இது அவங்களுக்கு நியாய தீர்ப்பு வரும், ஜட்ஜ்மெண்ட் வரும். அந்த பாவிகள் தங்களுடைய கிருபையினாலே வீணாக்கி போட்டார்கள். வார்த்தையை கேட்காதபடி, வெளிச்சத்திலே வராதபடி இருளுக்குள்ளே பொருளுக்கு எகிப்துக்கு நியாய தீர்ப்பு வந்தது வகுப்பு வரும். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன வருது? சிச்சை வருகிறது. எதற்காக? நம்ம லைன் அப் பண்றதுக்காக. ஹல்லேலூயா. அது நமக்கு டெம்பரரி ஜட்ஜ்மெண்ட், அவங்களுக்கு வந்து நிரந்தரமான ஜட்ஜ்மெண்ட். இதுதான் கர்த்தர் செய்கிறார். ஜட்ஜ் அவர் வந்து சேவியராகவும் ஜட்ஜாகவும் வந்திருக்கிறார், லயனாகவும் லேம்பாகவும் வந்திருக்கிறார். யோகானேனே அள வேண்டாம். இதோ யூதா கோத்து சிங்கம் தாவித்து நிரந்தரமானவர், புஸ்தகத்தை திறக்கும் அது ஏழு முத்திரை உடைக்கும் பாத்திரதா இருக்கிறார். அப்பொழுது அடிக்கப்பட்ட வண்ணமாயிருந்த ஒரு ஆட்டுக்குட்டி வேமனே சிங்காசனத்துக்கும் நான்கு ஜீவனுக்கும் மூப்பவருக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அந்த ஆட்டுக்குட்டியால வந்து சிங்காசல் உட்கார்ந்துக்கூடிய புஸ்தகத்தை வாங்கினார். ஹலலுயா. இன்னைக்கு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியால வந்திருக்கிறார். ஆனால் அது யாரு? லயன். ஹலலுயா. லயன் அண்ட் லேம். நமக்கு லேம்பா இருக்கிறார், அவங்களுக்கு லயனா இருக்கிறார். உலகத்தை நியாயம் தீர்க்கும்படியாக அவர் வந்திருக்கிறார். இத நமக்கு எப்படி இருக்கிறார்? அடிக்கப்பட்ட வண்ணமாக ஆட்டுக்குட்டியாக வந்திருக்கிறார், மீட்பராக வந்திருக்கிறார். ஹலலுயா. வெளிச்சத்தை அனுப்பாதபடி கர்த்தர் வந்து உலகத்தை நியாயம் தீர்க்க மாட்டார். ஜனங்கள் வெளிச்சத்திலே வரும்படியாக அவர் அறிவிப்பு கொடுத்த பின்பு அவங்க அதை ரெடியூஸ் பண்ணும் பொழுது ஜட்ஜ்மெண்ட் அனுப்புவார். அதான் மல்கியா 4:5. நான் பூமியை சங்காரத்தால் அடிப்பதற்கு முன்னதாக எலியா சிகிச்சை முறையில் அனுப்புவேன். வந்து பிள்ளைகளுடைய பிதா குளிரத்தை பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய அவருடைய பிதாக்களுக்கு திருப்புவார். பூமியானவர் சங்காரத்தால் அழிக்கப் போகிறார். இந்த பாவிகள் தங்களுடைய கிருபை நாளை பாவத்திலே செலவு பண்ணி போட்டார்கள். ஆண்டவர் அவங்களுக்கு 60 வருஷம், 70 வருஷம், 80 வருஷம் கொடுக்கும் பொழுது அவங்க பாலிடிக்ஸ் பாவத்தில் என்ன செய்ன்றால் இந்த நாளையெல்லாம் தேசித்தனத்திலும் விபச்சாரத்திலையும் பலவிதமான இச்சையிலையும் போய் தங்களுடைய வாழ்நாளை வீணாக்கி போட்டதாலே இந்த ஜனங்களை ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். குடியிலையும் வெறியிலையும் களியாட்டுகளிலேயும் இதுவிதமாக ஜனங்கள் ஜீவிக்கும் பொழுது நியாயத்தீர்ப்பு எப்படி கிடைக்காம போகும்? கத்தரை விட்டு பின்வாங்கி போனா நியாயத்தீர்ப்பு கிடைக்காம போகுமா? அவனுடைய கிரியை தக்கதாக ஆண்டவர் அவனுக்கு பலன் அளிப்பார். நீ எந்த அளவினால் அழைக்கிறாய் அந்த அளவினால் உனக்கு அழைக்கப்படும். ஆண்டவரை தேடுறது அரை உரையா தேடுனா அரை உரையா தான் ஆண்டவர் அழைப்பார். மனப்பூர்வமா தேடுனா அதுக்கேத்த பலன் உண்டு. அநியாயம் செய்யற இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிற இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பசுத்தமுள்ளவன் பசுத்தமாகட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கீழே தக்கதாக நான் அளிக்கும் பலன் என்னோடு கொடுக்கும். ஆண்டவர் சும்மா வாசனை எழுதி வச்சிருக்கிறாரு. பின்வாங்கி போனாலும் ஆண்டவர் தேடாட்டாலும் நமக்கு நல்லா தான் இருப்போம். நம்மளே நம்ம பிளான் பண்ணிட்டு நம்ம அப்படி ஆயிடலாம் இப்படி ஆயிடலாம்னா அப்படி பைபிள் நமக்கு சும்மா வாழி இருக்குது. ஆண்டவர் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அந்த பார்வோனையும் பார்த்துட்டு இருக்கிறார், அவன் ஜனங்களையும் பார்த்துட்டு இருக்கிறார், தம்முடைய ஜனங்களையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருங்க காட் சென்ட் த ப்ராஃபிட். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவங்களுக்கு விடுதலை தரவும் ரெவீஸ் பண்ண பட்டல நியாயத்தை இருக்கும். இன்னைக்கு அதான் திகிதை அனுப்பினார். திகிதை அனுப்பினார் விசுவாசிக்கிறேன். எதுக்காக அனுப்பினாரு? ஜனங்களை தெரிந்து கொள்ள. காயினுக்கு எத்தனை வேலை சொன்னாலும் கீழ்ப்படிய மாட்டான். நீ அபேல போல நீ பலியை கொண்டிருந்த, நானும் உன்னுடைய பலியை அங்கீகரிப்பேன் அல்லவா. நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்தா இருந்தால் பாவம் உன் வாசற்படியில படுத்திருக்கும். நீ செய்த பாவம் வாசற்படியில இருக்குது, அது உன் வாசற்படியில படுத்து வருது. நாய் மாதிரி அது படுத்துக்கிட்டு இருக்கும். என்னைக்கா ஒரு நாள் அது வந்து உன்னை ஹிட் பண்ணும், உன்னை தாக்கும். அது பாம்பு மாதிரி உன்னுடைய பாவம் உங்க வாசற்படியில படுத்திருக்குது. உன்னுடைய ஃபேமிலி செய்த பாவத்துக்கு அது தண்டனை வரும். வீட்டு வாசற்படியில அது படுத்திருக்கிறது. ஆண்டவர் காயினுக்கு சொல்லும் பொழுது காயின் வந்து என்ன செய்தால் அவன் தன்னுடைய தவற உணரல. இதை பார்வோன்னு என்ன செய்தான் என்றால் பாதைகள் வரும்பொழுது டெம்பரரியா மனம் திரும்புவான். மோசேட்ட போவான், இந்த கல்மலை வந்துட்டு நீ கொஞ்சம் கல்மலை போகணும், இதோ வண்டுகள் வந்துட்டு அதெல்லாம் போகணும், தவளை வந்துட்டு இது அதெல்லாம் போகணும், நான் ஜனங்களை விடுறேன் அப்படி சொல்லுவான். அதுக்கு பிறகு போன பிறகு இருதை கடினப்படுத்து. இதுதான் சிலர் வந்து தற்காலிகமா ரீட்டன் பண்றது, உண்மையா மனம் திரும்பது கிடையாது. உண்மையான மனம் திரும்பினா ஒவ்வொரு ஞாயிற்றுலயுமே காலையில மலையும் சர்ச்சைக்கு வருவாங்க, ஒரு நாள் வந்தா நாலு வாரம் வரவில்லை, ராகோதரத்தில் வந்து நிக்கிறது. எல்லா வாரம் வந்தாதான் ராகோதரத்தில் பங்கு பெறலாம். அதனால மனம் போல போகும்பொழுது கர்த்தர் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஹலலுய, எல்லாத்துக்கும் அவங்களை கிரிய தக்கதா பலன் அளிப்பார். தப்பிக்க முடியாது, மனுஷன் தப்பிக்கலாம், பாசத்தை தப்பிக்கலாம், ஆனா ஆண்டோட தப்பிக்க முடியாது. பாசத்தை ஏமாத்தலாம், ஆனா ஆண்டோரை ஏமாத்த முடியாது. ஹலலுய, ஜனங்க அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அங்கஞ்சான பிளேக்ஸ் எங்க வந்தது, காயின் தண்ணீரத்தை கடினப்படுத்தினான். பாரே சாத்து வந்து என்ன சேர்ந்தால் வர வர மோர் சப்தனா மாறினது. நீங்க அப்படி சொல்லிட்டீங்களா, நான் இன்னும் அதை விட அதிகமா செஞ்சு காமிக்கிறேன். அதான் அவனுடையது. வர வர பாதைகள் வர வர இன்னும் அதிகமா தான் அவன் இருதயம் கடினமாச்சு. இது சில ஜனங்களுடைய புத்தி அதிகமா இருக்கும், பார்வன் போல இருக்கும். இட் கெட்ஸ் மோர் சப்தன் அண்ட் மோர் அரோகன்ஸ். ரொம்ப பொல்லாதவளா மாட்டாங்க. ஒரு காலத்துல பாசன் பாசன் மதிப்பு இருந்துச்சு, பாசன்னு ஒரு பயம் இருந்துச்சு, பயம் கிடையாது மதிப்பு கிடையாது. அரோகன்ஸா மாறுது, ரொம்ப ஸ்டப்பனா மாறும் பொழுது ஓ பார்வோன் வீழ்ச்சி அடைஞ்சது போலதான் இவங்க வீழ்ச்சி அடைவாங்க. பைபிள் பேட்டர்ன் ஃபெயிலியர் ஆகாது. எதுக்காக அந்த பிளேக்ஸ கொண்டு வராரு, அவன் தன்னை தாழ்த்துவதுக்காக. ஹம்பிள் ஹிம்செல்ஃப், அவன் தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை தாழ்த்த வேண்டும், மோசைக்கு முன்பாக தாழ்த்த வேண்டும், தீர்க்கதரிசியை மதிக்க வேண்டும். ஆண்டவர் ஒரு பிளான் செட் பண்ணி வச்சிருக்கிறார். மேல காடு, ரெண்டாவது தீக்கு தேசிய, அதுக்கீழ ஒரு பாஸ்டர், அதுக்கீழ ஜனங்கள் வச்சிருக்கிறார். இந்த பேட்டர்னை ரெஸ்பெக்ட் பண்ணணும். தீக்கு தேசிய நம்ம கனப்படுத்தணும். அதுக்கு கீழே பாஸ்டர் இருக்கிறார், அதுக்கீழ கத்துடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களையும் மதிக்கணும், அவங்க கூட ஐக்கியமா இருக்கணும், எல்லாரும் ஒரே போக்கா போகணும். இப்படி ஆண்டவர் ஒரு பேட்டர்னை செட் பண்ணும் பொழுது நம்ம இஷ்டம் போல போலாம். வரிசையை விட்டு விலகும் பொழுது சிச்சை வரும். இவன் கொஞ்சம் மனந்திருந்தனா, ஆனா உண்மையா மனந்திருந்தன. கர்த்தர் என்ன செய்தார் என்றால் இன்னும் ஒரு பாதையை பார்த்த பின்பு அவன் வந்து போக விடுவான். ஆண்டவருக்கு வந்து எப்படி அவனை தன்னை தாழ்த்து செய்யணும்னு ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. சில பிடிவாதமா வேணும்னு செய்யறவங்களை ஆண்டவர் எப்படி தாழ்த்து செய்யணும் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. பாஸ்டருக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். நேபுகாத்நேச்சார் நான் கட்டின மகா பாபிலோன் சொன்னான், ஏதோ அவனுக்கு நிறைய ஐஸ்வர்யம் வந்துச்சு, அவன் பெரிய ராஜாவே மாறினான், நிறைய ராஜ்யங்களை ஜெயிச்சான், கடைசியில இஸ்ரவேல் நாட்டையும் அவன் ஜெயிச்சான், தேவனுடைய பிள்ளைகளையும் அவன் ஜெயிச்சிட்டான். அதே மாதிரி நான் கட்டின மகா பாபிலோன் சொல்லும்பொழுது ஆண்டவர் அவனை எப்ப தாழ்த்தணும் தெரியும், அவனை மிருகமா மாத்தினார். மாடை போல புல்ல மேய்ஞ்சா, ஆகாயத்து பணியில உடம்பு நனைஞ்சது, பச்சிகளை போல அவன் நகம் வளர்ந்தது. தானியல் நாலாயிரம் அவனை எப்படி தாழ்த்த வைக்கணும்னு ஆண்டவர் தெரிஞ்சு பின்பு அவன் உணர்வடையும் பொழுது மறுபடியும் சிங்காசனத்துக்கு கொண்டு வந்தார். ஏனென்றால் தேவன் இறக்கமுள்ளவராயிருக்கிறார். ஆமென். பார்வோனை எப்படி ஆண்டவர் தாழ்த்தணும்னு அவருக்கு தெரியும். கடைசி வாழ வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவன் வந்து சரண் அடைஞ்சிருப்பான். ஜட்ஜ்மென்ட் ஹேட் ஃபாலோஸ் கிரேஸ். நியாய தீர்ப்பு வந்து கிருபையை தொடர்ந்து நியாய தீர்ப்பு வருகிறது. ஆண்டவர் ஏழு சபை காலங்களிலே அவர் வந்து கிரேஸ் பீரியட், செவன் சர்ச்சஸ் இஸ் கிரேஸ். ஆனா கடைசி நேரத்தில் ஜட்ஜ்மெண்ட் வரும். ஏழு சபை காலங்கள் முடிந்த பின்பு நியாய தீர்ப்பின் காலம் வருகிறது. நம்ம இன்னைக்கு இரண்டாம் வரியின் காலத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. பாபன் பாதைகள் வரும் பொழுது இது வந்து தேவனோடு ரிலேட் பண்ண உனக்கு தெரியல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம தேவனோடு ரிலேட் பண்ண தெரியும். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை கர்த்தரோடு ஒப்பிட்டு பார்த்து தெரியும். அந்த ரிலேட் பண்ண தெரியல. ரிலேட்டிங் தோஸ் திங்ஸ் டு காட். இது நம்ம கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தனால்தான் வாதைகள் வருகிறது அப்படின்னு அவன் ரிலேட் பண்ண தெரியல. நீங்க அப்படி ரிலேட் பண்ண தெரிஞ்சீங்கன்னா உங்களை நீங்களே தாழ்த்தும் பொழுது கிருபையை பெற முடியும். ஆமென். இப்பொழுது கர்த்தர் என்ன சொன்னார்?
அப்போது சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் இயந்திரம் வரைக்கும் அடிமை பெண்ணுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருக்கிற முதற் பேர் அனைத்தும் மிருக ஜீவன்களின் தலையீட்டு அனைத்தும் சாகும் என்று உரைக்கிறார்.
என்ன செய்யால் அங்கே பார்வோன் அரண்மனையில் இருந்து இயந்திரம் வரைக்கும் அந்த என்ன செய்யால் அந்த பெண்ணுடைய மெய்ட் சர்வன்ட் அது வரைக்கும் சாகும் என்று, அடிமை பெண்ணுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் சுவாமி அப்ப நல்ல அர்த்தம் ஆண்டவர்கிட்ட பச்சைப்பாதம் இல்ல. குளோபல் டிஸ்ட்ரக்ஷன், 700 கோடி மக்களுக்கும் அழிவு வருது. குளோபல் டிஸ் அதுல ஒரு சின்ன கூட்டம். ஆக மெசேஜ பிலீவ் பண்றதுலயும் ஆண்டவர் வடிகட்டி 1 in a million பார்த்து ஒரு சின்ன கூட்டத்தை பேசிருக்கிறார். ஹல்லேலூயா. குளோபல் லெவல்ல இதோ ஜட்மெண்ட் தாக்கும். ஏனென்றால் குளோபல் லெவல்ல வார்த்தையை பிரச்சனைச்சிருக்கிறாங்க. அதர் டிஃபரன்ஸ் ஏற்படுத்து வைங்கிறார். உங்களை நான் பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு சொல்லுவேன், ஆனா இங்க வந்து நியாய தீர்ப்பு தாக்கும். நம்ம பாதுகாப்பான இடம் மேல இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? God comes down, fights for his people. தம்முடைய ஜனங்களுக்காக யுத்தம் பண்ண வந்திருக்கிறார். தம்முடைய ஜனங்களை வேறு பிரிக்க முடியாது வந்திருக்கார், செப்பரேட் பண்ண முடியாது வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எப்ப வந்தார்? 1946 வந்து ஒரு மனுஷனோடு வந்து இணைஞ்சு கொண்டார். அந்த மனுஷன் குகையில ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். உபாசம் பண்ணி ஜெபம் பண்ணி மனைவிட்ட சொல்லிட்டு வரார், இவ்வளவுதான் காசு இருக்கு வச்சிக்க, நான் வந்து ஜெபம் பண்ண போறேன், கத்திரியா கூட பேசினா வரப்போறேன், பேசுறேன்னா வரமாட்டேன், எனக்கு என் வாழ்க்கையில என்னோட வாழ்க்கை குறிச்சு என்ன சித்தம் எனக்கு தெரியல, தெரியாத பட்சத்தில் நான் வரக்கூட மாட்டேன். இப்படி என்ன செஞ்சிருந்தால் சொல்லிட்டு மனைவியை விட்டுட்டு பிள்ளைகளை விட்டுட்டு அவர் போய் அங்க ஜெபம் பண்ணி கொள்வது. காலையில 3 மணிக்கு கத்துடைய தூதன் வந்தார், லைட் எங்க பிரகாசித்தது. ஹல்லேலூயா. 7 காரியங்கள் அவருடைய வாழ்க்கையை குறிச்சு சொன்னார். இது அதிலிருந்து அவருக்கு சந்தேகம் போய்விட்டது. அதுல இருந்து ஊழியம் ஆரம்பித்தது. கத்துடைய தூதனானவர் வந்து ஒரு மனுஷனோடு தன்னை இணைத்துக் கொண்டார். ஹல்லேலூயா. அதனால மோசையோடு கூட தன்னை இணைத்துக் கொண்டார். அது அது வந்து அவன் யாத்திரமா 3வது அதிகாரம். இது வந்து 1946 கிரீன் மில்ல அந்த குகையில கத்த சந்திக்கும் பொழுது அந்த யாத்திராவ 3வது அதிகாரம் 1946 நிறைவேறது. அது மறுபடியும் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. 2000 வருஷமா பில்லர் ஆஃப் ஃபயர் வரல. அக்னி சம்பவமானது பவுல சவுலை சந்தி பவுலாக மாற்றிய சவுலை சந்தித்தார். அதுல இருந்து பில்லர் ஆஃப் ஃபயர் வரல. இப்ப அது மறுபடியும் பில்லர் ஆஃப் ஃபயர் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இவன் மோசைக்கு 2 அடையாளம் கொடுத்தது போல தீக்குதேசிக்கு 2 அடையாளம் கொடுக்கப்பட்டது. ஆமென். ஆனாலும் ஜனங்கள் வந்து 1947 வரைக்கும் செய்தியானது பரவினது. உலகம் எங்கிலும் செய்தியானது போனது. இப்பொழுதும் போய்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. 7வது தூதனுடைய சத்தத்தோடு மனவாட்டியும் சத்தமும் சேர்ந்து போய்கொண்டிருக்கிறது. ஆமே. நம்முடைய வெப்சைட்ல பெனா மெசேஜ் இங்கிலீஷ் மெசேஜ் 1120 செய்தியும் கொடுத்திருக்கு. கதிர் சாமியில் அதை வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறார். எல்லாமே இருக்கு. பெனா செய்தி இருக்குது, நம்ம செய்தி இருக்குது. அதாவது தீக்குதர்சி 7வது தூதனுடைய சத்தமும் மனவாட்டியின் சத்தமும் சேர்ந்து இருக்கிறது. ஹல்லேலூயா. 1964 அவங்க செஞ்சாண்டால் கத்த சொன்னார், நவ் டேக் எ ராக் அண்ட் த்ரோ இட் அப் இன் தி ஏர். நீ வந்து எரிஞ்சா கல்லை எடுத்து அதை போடு. ஜட்மெண்ட் வில் ஸ்டார்ட் இன் தி ஏர் பிகாஸ் மெர்சி ஹஸ் பீன் ஸ்பேண்ட். இரக்கத்தை ஜனங்கள் புறக்கணித்தனால நியாய தீர்ப்பானது தாக்கும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இதோ மேகத்தில் வரும்பொழுது இந்த படம் என்ன சொல்றால், நீங்க வந்து இந்த ஃபேஸ் ஆஃப் ஜீசஸ் பார்க்கும்பொழுது என்ன செய்ய, நீ இப்ப என்ன செய்யணும், அதை வந்து ரைட் சைடு திருப்பின 1965 சொன்னார். ரைட் சைடு திருப்பும் பொழுது அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலும் உறைந்த மலையை போல் இருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருபலத்து இறைச்சலை போல் இருந்தது. ஹல்லேலூயா. அது இருக்கும்பொழுது அவர் வந்து ஜட்ஜிங்கிறத காமிக்க, சுப்ரீம் ஜட்ஜ். ஹல்லேலூயா. ஏனென்றால் கிருபை புறக்கணிக்கும் பொழுது அங்கே என்ன செய்யறது என்றால் நியாய தீர்ப்பு வருகிறது. ஹல்லேலூயா. எக்ஸிக்யூட் இஸ் ஃபேஸ் ராத், அதிகமான கோபத்தை செலுத்தும்படியாக வந்திருக்கிறார். நம்ம இன்னைக்கு 11வது அதிகாரத்தில் இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு அதிக கிருபை தருகிறார். ஹல்லேலூயா. பாவம் அதிகமா பெறும் பொழுது கிருபையும் அதிகமா பெறுவோம். ரோமர் 5வது அதிகாரம் கடைசி வசனம் வாசிக்கும். பாவம் இன்னைக்கு அதிகமா பெரிய இருக்குது. பாவம் நிறைய பெரிய இருக்கு. கர்த்தருக்கு சோத்திரம், கிருபையும் அதிகமா பெரிய இருக்கு. உங்களுக்கு அதிக கிரேஸ். ஹல்லேலூயா. என்ன கிரேஸ்? ராப்சரிங் கிரேஸ். நமக்கு ராப்சரிங் ஃபெய்த் தந்திருக்கிறார். ஆனாலும் நம்ம வந்து கிரேஸ டிபெண்ட் பண்ணணும். எப்பொழுதுமே நம்ம கிரேஸ டிபெண்ட் பண்ணணும். ஆனாலும் அந்த நாளில அந்த நமக்கு கிருபை தருவார் என்று பூர்ண நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். 1 பேர் 1 13 வசனம்.
ஆகையால் நீங்கள் உங்கள் மனதில் நிறைய கட்டிக்கொண்டு தெளிந்த புத்திரளாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக.
இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் அந்த கிருபையின் மேல் வாசிக்கலாம்,
பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக.
இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நமக்கு கிரேஸ், ராப்சரிங் கிரேஸ். ஆனா எப்படி பரலோகத்துக்கு போறேன்? அவருடைய கிருபையினால போறேன். ராட்சரி ஃபெய்த் தந்திருக்கிறார், ராட்சரிங் பவர் நம்மளை மேல கொண்டு சொல்லுது, நமக்கு ராட்சரிங் கிரேஸ் தருகிறார். ராட்சரிங் ஃபெய்த், ராட்சரிங் பவர், ராட்சரிங் கிரேஸ். உலகத்தில் பாவம் பெரியும் பொழுது ஆண்டவர் நமக்கு இந்த மூணு தர்றார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நம்ம ராட்சரிங் கிரேஸ டிபெண்ட் பண்ணுங்க. ஆண்டவர் கிருபையினால என்ன கொண்டு சொல்லு, நான் எல்லாம் தெரிஞ்சிருக்கிறேன், எனக்கு எல்லா சத்தியும் தெரியதான் செய்யும், நான் சின்சியரா தான் இருக்கிறேன். ஆனாலும் அந்த அது மேல நம்பிக்கை இல்லை, என்னுடைய நம்பிக்கை அவருடைய கிரேஸ் மேல. ஹல்லேலூயா. அதனால கிருபையினால என்ன மேல கொண்டு சொல்லுவோம், ராப்சரிங் பவர் என்ன மேல கொண்டு சொல்லும், அதுக்கு கிரேஸ் தேவை. இன்னைக்கு வார்த்தையை கேட்டு நமக்கு ஃபெய்த் வந்து ராப்சரிங் ஃபெய்த். ஹல்லேலூயா. உலகம் அதிக பாவத்தில் இருக்கு, நியாய தீர்ப்பு தாக்க போகுது. எகிப்து அதிக பாவத்தில் இருக்கு, பிளேக்ஸ் என்ன விழுது, லாஸ் பிளேக் வந்து எகிப்து அழிக்க போகுது. நமக்கு அதிக கிரேஸ், இஸ்ரேலுக்கு அதிக கிரேஸ் தருகிறார். அடுத்த பாட்டில் தொடர்ந்து அதை நம்ம பார்க்கலாம், நம்மளாம் ஜெபிக்கலாம். இந்த ஹவர் ஆஃப் ட்ரபிள், உபத்திரவ நேரம், ஆபத்து நேரம் வந்தது எகிப்துக்கு, அது உபத்திரவ காலம். ஆனால் இஸ்ரேல் ஜனங்களுக்கு டைம் ஆஃப் ரிடெம்ப்ஷன், அதிக கிருபை, ராட்சரிங் கிரேஸ் ஆல் கொடுக்க போகும். எகிப்தை விட்டு புறப்பட வேண்டிய நேரம், நமக்கு பாடி சேஞ்ச் ராப்சர் வர வேண்டிய நேரம், ராப்சரிங் கிரேஸ் ஆண்ட தரப்போர். அது மேல் நாம் பூரண நம்பிக்கை உள்ளவளா இருக்கிறோம், நம்முடைய மனதின் அறையை கட்டிக்கொண்டு. இதோ நம்மை வந்து வார்த்தைக்கிலே நம்மை வந்து திடப்படுத்திக் கொண்டு அந்த நாளுக்காக, நமக்கு அந்த டைம் அந்த ஹவருக்காக காத்துக்கொண்டிருக்கோம். அந்த நாளிலே நமக்கு கிரேஸ் தருவார், நம்மளை மேல கொண்டு சொல்வார். எக்ஸடஸ் வந்து அந்த தேர்ட் எக்ஸடஸுக்கு ஒரு பேட்டர்னாக இருக்கு. இன்னைக்கு உலகம் அந்த ஜோசப் எலும்பு தான் இருக்குதுன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க, ஆனா தீக்கதேசி அவங்க பிலீவ் பண்ண, இன்னைக்கு ஆண்ட தீக்கதேசி அனுப்பியிருக்கிற, தீக்கதேசி வரலன்னா இது அங்க ரெடெம்ஷன் இல்லை, பிளேக்ஸ் அங்க வராது. வார்த்தையை சொல்லும் பொழுது ரெஃபியூஸ் பண்ணா பிளேக்ஸ் அங்க வருகிறது, பின்பு நமக்கு ரெடெம்ஷன் வருகிறது. அந்த நாளுக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாமே சரியாக இருக்கிறது. இப்பொழுது நம்முடைய தேவையை அவர்கிட்ட சந்திக்க வந்திருக்கிறார், இதோ நம்முடைய சிச்சுவேஷனை மாற்ற வந்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு தேட்புள் கொண்டு வருகிறார், ஸ்போக்கன் வேர்டு மேனிபெஸ்டேஷனை கொண்டு வருகிறார். அவன் எல்லாரும் கர்த்தருக்கு நம்ம சோத்திரம் செலுத்துவோம். கர்த்தாவே நமக்கு சோத்திரம், தேங்க்ஸ், தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் கர்த்தருக்கு நம்ம சோத்திரங்களை துதிகளை அறுப்போம். கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிப்போம். நமக்கு அழிக்க போகிற கிருபையின் படி அந்த கிருபைக்காக காத்திருப்போம். இயேசுவே நமக்கு தேங்க்யூ ஜீசஸ் ஆண்டவரே, சோத்திரம். கத்தர் வெளிப்படும் நாள் அழித்திடும் கிருபை, கத்தர் வெளிப்படும் நாள் அழித்திடும் கிருபை, காத்திருந்தே அடைந்திடவே இயேசுவே உம்மை சந்திக்கவே, இரக்கமாய் கிருபை தாருமே, நம் கிருபை பரிவல்லோ என் ஜீவனிலுமே, என்னும் காத்துகுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரை மெச்சுதிக்கிறோம். எங்களுக்கு ஆண்டவர் வேத புத்தகத்தை கொடுத்திருக்கு. இது நேசித்த ஒரு புஸ்தகம், எல்லா புஸ்தகத்தை காட்டிலும் இந்த புஸ்தகத்தை நாங்கள் நேசிக்கிறோம். காட் இன் பிரிண்டட் ஃபார்ம், காட் இன் வேர்ட் ஃபார்ம். ஆக நீர் இருப்பதுக்காக சொல்றோம். எங்களோட லைஃப் அங்க எழுதப்பட்டிருக்கு, நாங்கள் வாழ்கிற காலம் அங்க எழுதப்பட்டிருக்கு. அநேக பேட்டர்ன்ஸ் நீர் கொடுத்திருக்கு, அநேக டெஸ்டிமோனியை கொடுத்திருக்கிறீர்கள் நீர் ஆண்டவரே. நேற்று வேண்டி எந்த மாறவர் அன்றைக்கு செய்த அதே காரியத்தை செய்கிறேன். இப்பொழுது அன்னைக்கு நேச்சுரலா செய்து இன்னைக்கு ஸ்பிரிச்சுவலா இருக்கிறேன், அதை விட இப்பொழுது அதிகமாக மேக்னிஃபை பண்ணி இருக்கிறேன். அதிகமான கிருபையை தந்திருக்கிறேன், அதிகமான நியாயத்தீர்ப்பும் உலகத்துக்கு தருகிறேன். முழு உலகமும் நியாயத்தீர்ப்பை தந்து வைக்கிறேன். தங்களுடைய கிருபையின் நாட்களை வீணாக்கி போட்டார்கள், பாவத்திலே செலவு பண்ணி போட்டார்கள், அசுத்தத்திலும் பாவத்திலும் ஜனங்கள் ஜீவிக்கிறார்கள். மனம் திரும்ப மாதிரியாத கடின இருதயமுடைய மக்களாக இருக்கிறார்கள், பின்வாங்கி போகும் இருதயத்தை உடைய மக்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய ஊழியக்காரனை அவருடைய தீர்க்க தேசியை மதிக்காதவர்களாக இருக்கிறார்கள். அசட்டைக்காரர்கள் பரியாசக்காரர்களாக உலகத்திலே மக்கள் ஜீவிக்கும் பொழுது எங்களுக்கு நீ பாராட்டின கிருபைக்காக சோற்றோம், நாங்கள் ஆண்டவரே உமக்கு மகிமை செலுத்துகிறோம், நீர் இப்பொழுது என்ன கிரியை செய்கிறீர் என்பதை பார்க்கிறோம், நீர் ஒரு தீர்க்க தரிசியை அனுப்பினீர் என்று விசுவாசம். அவருடைய செய்தி எங்களுக்கு மெசேஜ் ஆஃப் கிரேஸ் ஆகியிருக்கிறது. மோசையின் செய்தி எப்படி இஸ்ரவேலுக்கு இருந்ததோ அதே போல அனுப்பியிருக்கிறேன். சுதிக்கிறோம் இந்த செய்தி எங்களுக்கு டெலிவரன்ஸ் கொண்டு வருகிறது, இந்த பாடியிலிருந்து இந்த உலகத்திலிருந்து எங்களை டெலிவரன்ஸ் கொண்டு வருது, எங்களை பாலுந்தேன் ஓடுகிற தேசத்துக்கு அந்த வெட்டிங் ஷாப்பருக்கு எங்களை கொண்டு செல்கிறதா இருக்கிறது. கர்த்தாவே பேட்டர்ன் எவ்வளவு அழகாக இருக்கிறது. உலகத்தின் மக்கள் ஆண்டவரே தங்கள் இதயத்தை கடினப்படுத்துகிறார்கள், அநேகர் வார்த்தையை விட்டு பின்வாங்கி போகிறார்கள், வார்த்தையில ஸ்டாண்ட் பண்ண முடியல, ஒளியை பார்த்து இருளை நேசிக்கிறார்கள், வெளியே வந்திருந்தும் அதை புறக்கணிக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பு உண்டு என்று நீர் சொல்லியிருக்கிறீர். நீர் உலகத்திலே ஒளியாக வந்த பொழுது ஜனங்கள் அந்த வெளிச்சத்திலே அநேகர் வரவில்லை, எல்லாரும் டினாமினேஷனை சேர்ந்து கொண்டார்கள், வேதபாடு பரிசீலித்து கொண்டு குரூசிபிகேஷன்ல கொண்டு வந்தார். அதே மாதிரி ஆண்டவரே ரிப்பீட் ஆகி கொண்டிருக்கிறது, பைபிள் ஆதி அமர்ந்து வெளிப்படுத்தலைக்கு ரிப்பீட் ஆகி கொண்டிருக்கிறது. இப்பொழுது என்ன நடக்கும் என்பதை எங்களுக்கு தெள்ள தெளிவாக நீர் காண்பித்திருக்கும் பொழுது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வார்த்தையோடு ரிலேட் பண்ணி தேவனோடு கூட ரிலேட் பண்ணி நாங்கள் இன்விசுவல் யூனியன்ல வரத்தக்கதாக உமோடு கூட இணைந்து நாங்கள் செயல்பட கிருபத்தார். எங்களை நீர் ஒரு பிளானோடு கொண்டு வந்திருக்கிறீர், எங்களுடைய லைஃபுடைய பிளானை நீர் தான் அமைக்க வேண்டும். இன்னும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். எங்களை நீர் பயன்படுத்தும், உங்களுடைய சேவையில எங்களை பயன்படுத்தும். இந்த கல்வாரி சாபநாக்கள் மினிஸ்டர் இணைந்து செயல்படுகிற நம்முடைய பிள்ளைகளை ஆஸ்வதியும், ஊழியத்திலே பிரயாசப்படுகிற பிள்ளைகளை ஆஸ்வதிப்பீராக. மோசையோடு கூட அவர்கள் இணைந்து செயல்பட்டார்கள், கர்த்தாவே மகத்தான விடுதலை கிடைத்தது, ராப்சர் எங்களுக்கு இருக்கிறது. அந்த ப்ராமிஸ் நாங்கள் இழந்து போனால் பற்றிக்கொள்ளத்தக்கதாக கிருபத்தார். மலங்கால் பெற்றுகிற அனைவரை ஆஸ்வதியும். நீ எங்கள் எல்லாரையும் அறிந்திருக்கிறீர், உமக்கு மறைமான காரியம் ஒன்றும் இல்லை. கர்த்தாவே எங்களுடைய நேச்சரை அறிந்திருக்கிறீர், எங்களுடைய வாஞ்சிகளை அறிந்திருக்கிறீர், உங்களுக்கு மறைமான காரியம் ஒன்றும் இல்லை. அவனுடைய கிரியில் தக்கதான் அவன் பலன் அளிக்கிறவராக இருக்கிறேன். உத்தமமா மாயினுடைய தேர்தலுக்கு நன்மையை நீ வழங்காமல் இருக்க மாட்டேன். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆஸ்வதிப்பீராக, வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்ற நம்முடைய பிள்ளைகளை ஆஸ்வதி, இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆஸ்வதிப்பீராக. இயேசுவே இறக்கமாயிரும், எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தராய் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவானந்த அவர்கள் வந்து இங்க பாடல்களை நம்மை நடத்தும் பொழுது நம்ம எழுந்து நின்று காணிக்கினாலே கர்த்தரை கனப்படுத்தும்.
பாடல் 159, பாடல் 159. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம்,
தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் சூரிய மதுரமாமே, அதை தேடிய நாடி தாக தரி
உங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே மெச்சுதிக்கிறோம். இந்நேரம் மட்டுமாக நம்முடைய கிரமத்திலே நாங்கள் காத்திருந்து ஆராதிக்கும்படியாகவும் வார்த்தை தியானிக்கும்படியாக இதனமாக எங்களுக்கு நல்ல ஐக்கியத்தை தந்திருக்கா சொல்றோம். தூரத்திலிருந்து சமைத்து நம்முடைய பிள்ளைகளை நீர் கொடுத்திருக்கிறீர். நல்ல இயற்கை சூழ்நிலை தந்திருக்கிறீர். குளிர்ச்சியான வேலையிலே ஆராதிக்கும்படியாக எங்களுக்கு நீர் கிருபை தந்திருக்கிறீர். ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே எங்களை நீர் வழி நடத்தும் மாலை ஆராதனை விசேஷித்த வண்ணமாக நீர் ஆசீர்வதித்தீராக. கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்ற வாஞ்சியை நீர் எங்களுக்கு அதிகமாய் தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து வேதவசனம் கேட்க கிடையாத பஞ்சகாலத்திலே எங்களுக்கு நீர் அதிகமான வார்த்தைகளை தந்திருக்கிறீங்க. ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள கருதத்தான் கர்த்தாவே நெச்சரிக்கிறோம். வார்த்தையை கேட்ட அனைவரையும் நீர் ஆசீர்வதித்தீராக. உங்களுடைய பிள்ளைகள் மேல இந்த வார்த்தை உச்சரிக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு கிரேசியும் பிளஸ்ஸிங்கும் அதை கொண்டு வரட்டும். நாங்கள் ஏழுதான காணிக்கையை ஆசீர்வதித்தீராக. எங்களுடைய காணிக்கைகள் தசோபாகங்கள் விசேஷித்த காணிக்கைகள் எல்லாத்துக்கும் நீ பலன் அளிக்கிறவராயிருக்க உற்சாகமாய் கொடுக்கிறவர்களுக்கு தேவன் பிரியமாயிருக்கிறார். நீதான் எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் எங்களுடைய பிரேயரிகள் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறேன். நீண்ட நாட்களாக நாங்கள் ஜெபித்துக் கொண்டு எல்லா பிரேயரிகள் அறிந்திருக்கிறேன். கர்த்தாவே இந்த சபையினுடைய தேவைகளை நீர் அறிந்திருக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறேன். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்களுக்கு குறைவெல்லாம் கிறிஸ்துவேசு மகிமையில நிறைவாக்குவார் என்று எழுதிக்கொண்ட மகள் எல்லா குறைவுகளையும் மகிமையினால் நிறைவாக்க வேண்டும் ஆச்சரிக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே நம்முடைய பிள்ளைகளை பிரயாரிக்க நீர் கிராண்ட் பண்ணுகிறார். கர்த்தாவே மெத்துதிக்கிறோம். ஆசீர்வதி மண்டவரை இறக்கமாயிரும் எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக்கிறோம். கத்திரதாமை உங்கள் எல்லாரையும் ஆசிரியப்பாராக. ஆமென்.